الله 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 الله.
بسم الله الرحمن الرحيم. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த முற்றுகையின் போது என்ன பண்றாங்கன்னா, இறுதி கட்ட கோரிக்கை அவங்க என்ன வைக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே வந்து ஹலீஃபா பதவியிலிருந்து இறங்க சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்க. அதாவது இந்த பிரஷர் பாலிடிக்ஸ் பாங்க, இதை பிரஷர் அழுத்தம் கொடுத்து அதை பண்ண சாதிக்க பாக்குறாங்க. இப்ப இந்த கோரிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இஸ்லாத்துல வந்து அனுமதி கிடையாது. நீங்க ஒரு கலீஃபா கிட்ட போய் உங்களுடைய குறைகளை முறையிடலாம், உங்களுக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லி பட்டியல் போடலாம். ஆனா கலீஃபாவை இறங்க சொல்லி கேட்கக்கூடிய அந்த உரிமை இருக்குல்ல, அது வந்து கிடையாது. அது பொறுத்த வரைக்கும் இன்னும் புரிஞ்சுக்கணும், இந்த கலீஃபாவை நியமனம் பண்றதுக்கு யார் அத்தாரிட்டியோ அவர்கள் வேணா சொல்லலாம் நீங்க வந்து இறங்கிருங்க அப்படின்ட்டு. ஆனா மத்தபடி இந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மத்த ஆட்கள் வந்து பண்ண முடியும். இப்ப உதாரணத்துக்கு இவர்கள் வந்து மூன்று ஊர்களை சார்ந்தவர்கள், ஒன்னு பஸ்ரா, கூஃபா, மிஸ்ரு, எகிப்து, மூணு ஊரை சார்ந்தவர்கள். இப்போ கலீஃபாங்கிறவர் இந்த மூணு ஊருக்கு மட்டும் கலீஃபாவா இல்ல ஒட்டுமொத்த பிரதேசத்துக்கு கலீஃபாவா? ஒட்டுமொத்த பிரதேசத்துக்கு. அப்ப இந்த மூணு ஊருக்காரங்க நினைச்சா கலீஃபாவை மாத்த சொன்னா, அப்ப மத்தவங்க தேர்வு செஞ்சது அது புறக்கணிக்கிற மாதிரி வருதா இல்லையா? புரியுதா இல்ல? மெஜாரிட்டி மக்களால் அவர் கலீஃபாவா அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு, மூணு ஊர்ல அதிருப்தி ஆகி போச்சு. அப்ப அந்த மூணு ஊர்வாசிகள் நினைச்சா அதை மாத்திட்டோம்னா அது மற்றவர்களை கிளைக்கக்கூட துரோகம் அது. அதனால ரசூலா ஏன் வேணாம்னு சொன்னாங்க, பதவி விட்டு ஏன் இறங்க வேண்டாம்னு சொன்னாங்க? பதவி பெருசுங்கிறதுக்காகவோ இல்ல இவருடைய அந்தஸ்துக்காகவோ கிடையாது, இது வந்து ஒரு சரியான முறை கிடையாது அப்படிங்கறது. இன்னும் சொல்ல போனா இவர்களுக்கு எதுல உரிமை இருந்துச்சோ அதுல அவங்க கேட்டாங்க. படிப்படியா இப்ப அடுத்தது என்ன பண்ணாங்க, எதுல அவங்களுக்கு உரிமையே இல்லையோ அந்த விஷயத்தை அவங்க கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அன்சாரிகள் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மதீனாவாசிகள் இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, எம்எல்ஏ எம்பி மாதிரி மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இப்ப இன்னைக்கு வந்து மக்கள் பிரதிநிதிகள் எப்படியோ அந்த மாதிரி அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் இவர்கள் தான் இந்த ஆட்சிக்கு ஒட்டுமொத்த பிரதிநிதிகள். இவர்கள் பிரதிநிதிகளா? இந்த வந்திருக்கிற இந்த கும்பல் அவங்க ஊர்களுடைய மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட மக்களா? கிடையாது. ஒரு ரவுடி கும்பல், ஒரு கலாட்டா பண்றதுக்காக வந்திருக்கு. அந்த வந்து அந்த கும்பல் வந்து சில விஷயங்களை கோரிக்கையா வைக்கிறது. அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுது, இந்த மாதிரி கலீஃபாவே பதவி விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது. அப்ப அந்த கோரிக்கையில நியாயம் கிடையாது. ஏன்னா மற்ற பகுதி மக்களும் சேர்த்து அதை சொல்லவேனா என்ன ஆயிரும், அது ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய கோரிக்கையா ஆயிரும். இது ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய கோரிக்கை கிடையாதுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, பதவி விட்டு இறங்காதீங்கன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு கைட் பண்ணாங்க. இப்ப அடுத்தது அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த வாதத்துல வலு இல்லைன்னு ஆயிப்போச்சு. கவர்னர்கள் விஷயத்துல வேணா ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறது ஓரளவுக்கு எடுபட்டுச்சு. கவர்னர் அதுவும் அலிர்லேனும் போக கொண்டு என்ன சொன்னாங்க, நீக்கிருங்க அப்படின்னாங்க. மற்றவர்கள் கூட அந்த யோசனையை வந்து கொடுத்தாங்க. ஆனா இந்த யோசனையை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. எதுக்கு பதவி விட்டு இறங்குண்டு, இதுல வந்து எந்த ஒரு நல்ல ஆட்களும் வந்து கூட வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்ப அதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அடுத்த கட்டமா அவதூறு பிரச்சாரம் மேல் கையில் எடுக்கிறாங்க. எப்பயும் தங்க பக்கம் நியாயம் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவதூறு எடுத்துருவாங்க கையில. நம்ம வாதத்துல வலு இல்லைன்னு வச்சுங்க, உடனே அதுவும் இல்லாம வாதத்துல வலு இருக்காது. அவங்களால இந்த வாதத்தை வச்சு ரொம்ப நாள் சர்வைவ் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப கடைசி எடுக்கிற ஆயுதம் என்ன, அந்த மாதிரி கட்டத்தில் எல்லாருமே அழுகுனி ஆட்டம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவதூறு பிரச்சாரம். இப்ப இன்னைக்கும் அதுதானே, ஷியா கை கூலி மொட்டமா போட்டு விட்டா வேலை முடிஞ்சது. அதுவே ஆயிப்போம் பாரு, கருப்பு சொக்கா போட்டு வருவோம் பாரு, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், கருப்பு சொக்கா போட்டு வந்தா வேலை முடிஞ்சதுன்றாங்க. அப்ப இப்படி சொல்லிட்டா என்ன ஆயிரும்னா, மக்கள் அட்வான்ஸா போக மாட்டாங்க. அந்த அவதூறு பிரச்சாரத்திலேயே வீழ்ந்துடணும் அப்படிங்கறத அவங்க ஆசைப்படுறது. யூத கைகூலி ஆன்டி இண்டியன், இப்ப இந்த மாதிரி அந்த நக்சல், அர்பன் நக்சல், இப்ப அந்த மாதிரியான கோஷங்கள் பாத்தீங்கன்னா தீவிரவாதி. இப்ப இன்னைக்கு இஸ்லாத்தை வந்து ஒருத்தர் வந்து ஸ்டடி பண்ணக்கூடாதுன்னா என்ன ஆயுதம்? தீவிரவாதின்னு சொல்லிட்டா போதும், இஸ்லாத்தின் பக்கம் யாருமே போகவே மாட்டாங்க. அதுவா தீவிரவாத மார்க்கமாச்சே? அது உள்ள போய் அது சொல்றது கரெக்டா தப்பான்னு பார்க்கவே மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி எடுக்கிறவங்க, இப்ப அதே மாதிரி ஒரு கட்டத்தில் நபிமார்களை வந்து அடக்கஸ்தலம் வந்து உருவாக்க கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணாங்க? நபிமார்களை திட்டுறவங்க, இப்ப அவுளியாக்களை வந்து வணங்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன? அவுளியாக்களை திட்டுறவங்க. இப்ப இந்த மாதிரி இதுல வந்து உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் ஆரம்ப காலத்திலேயே முனாஃபிக்கு. யாரா? உஸ்மான் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரும்போதே ஆள் சரியில்லாத ஆளு. அவர் வந்ததே வந்து டபுள் கேம் போட்டு தான் வந்தாரு. அவர் இஸ்லாத்துக்கு வந்து தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி விடுறாங்க. அதுல நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே கூட இந்த குற்றச்சாட்டுக்கு கவுண்டர் கொடுக்கறாங்க. அவோ அங்க முற்றுகையிலிருந்து மேல வீட்டின் கூரையில இருந்துகிட்டு அவங்களே சொல்றாங்க, என்னை பார்த்தா முனாஃபிக்குன்னு சொல்றீங்க, இப்ப என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மக்களே, உங்களுக்கு இறைவனை முன்னிறுத்து, உங்களை இறைவனை முன்னிறுத்து கேட்கிறேன், அல்லாஹ் சாட்சியை வச்சு கேட்கிறேன், நான் சொல்றதுக்கு எஸ் ஆர் நோல மட்டும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹர்ரா மலையில் இருந்தபோது, மதீனாவுடைய மறை ஹர்ரா, அப்ப அதுல இருந்தபோது மலை குலுங்கியது. ஹர்ராவே நில், உன் மீது இறை தூதரும் சித்திகும் சுஹதாக்களும் தான் இருக்கிறோம் என்று கூறியதை அறிவீர்கள். அப்போ இருந்ததே யாருன்னா ரசூல்லா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், மீதி பத்து சொர்க்கவாசிகள். அந்த பத்து சொர்க்கவாசிகள் இருந்தாங்க, தல்ஹா, ஜுபைர், இவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்ப அந்த பத்து பேர் இருக்கும்போது மலை குலுங்குது. ரசூல்லா சொல்றாங்க, மலையை குலுங்காத நில்லு, உன் மீது ஒரு இறை தூதரும் சித்திகும், சித்திகனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உண்மையாளரும், மீதி இருக்கக்கூடிய சுஹதாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சுஹதாக்கள்ல ஒருத்தன் தானே, அப்ப நான் என்னுடைய அந்தஸ்து என்னங்கிறது ரசூலா இதுல சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் காமிக்கிறாங்க. நான் ஆரம்ப காலத்திலிருந்தே எனக்கு அந்தஸ்து இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கு மக்கள் வந்து என்ன சொல்றாங்க? ஆம் அப்படிங்கிறாங்க. கூட்டமா கும்பலா சொல்றாங்க, ஆமா இது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அப்ப பாத்துங்க என்னுடைய பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? பையத்துர் ரிஸ்வானின் போது நான் மக்காவில் தூதராக சென்றிருந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிமொழி எடுக்கும் போது இது எனது கை, இது உஸ்மானின் கை என்று கூறினார்களா இல்லையா அப்படின்னு. அப்ப இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க வச்சிருக்காங்க என்னன்னா, இந்த பையத்துர் ரிஸ்வான் பத்தி சுருக்கமா சொல்லிடலாம். அதாவது உதேபிய உடன்படிக்கைக்கு போறாங்க, முகாம் போட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள், உள்ள போய் காஃபிர்கள் தடுத்துட்டாங்க. இப்ப காஃபிர்கள்ட்ட பேசணும், இப்ப பேசுறதுக்கு ஒரு வலுவான ஆள் தேவைப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு குளம் ரீதியாக மிக வலுவான ஒரு ஆள் அனுப்பணுங்கிறேன். அப்ப அபு சுஃபியான் தான் அங்க லீட் பண்ணிட்டு இருக்காரு குஃபு காஃபிர்களுக்கு. அபு சுஃபியான் என்ன குளம்? பனு உமையா. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் பனு உமையா. அப்போ பனு உமையால இருந்து ஒரு ஆள் போனா பனு உமையா மேல கை வைக்க மாட்டாங்க. அப்ப அதனால வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி நீங்க போய் பேச்சுவார்த்தைக்கு போங்கிறாங்க. போன இடத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாங்க யோசனை பண்ணி சொல்றோம்னு மூணு நாள் தங்க வச்சிடறாங்க. யார? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை. மூணு நாளா ஆளை காணோம் அப்படிங்கறதுனால என்ன ஒரு செய்தி பரவிடுது அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவுது. அப்ப அதுக்கு ரசூலா என்ன சொல்றாங்க, வந்த உம்ராக் வந்த இந்த கூட்டம் உடனே அது ஜிஹாதுக்கான டிக்ளேரா அது மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எல்லாரும் பையத்து செய்யறாங்க. உயிர் அப்ப இருக்கிற ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, வந்த அந்த எஹ்ராம் ட்ரெஸ்ஸோட நம்ம சண்டை போட போறோம், உயிர் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், யாரெல்லாம் சண்டை போட போறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் அதுல கலந்துகிட்டாங்க. அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலந்துகளைன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணிருக்காங்க. பாருங்க பையத்துர் ரிஸ்வான், அது குரான் வந்து ரொம்ப உயர்வா பேசுது, ஆனா அதுல நயவஞ்சர்களும் இருந்திருக்காங்க, அது தனி ஸ்டோரின்னு வச்சுங்க, அதை நான் கர்பலாலேயே சொல்லியிருப்பேன். அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவ்வளவு பெரிய ஒரு பையத்துர் ரிஸ்வான், அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அந்த நேரத்தில் உஸ்மான் பாருங்க அதுல கலந்துகல அப்படின்னு அவதூறு பிரச்சாரம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு அபத்தமா பேசுறாங்க பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்காகவே நடந்த ஒரு அது போர், அது நடக்கிறதுக்காக இருந்த போரு, அதுல இவர் எப்படி கலந்துக்க முடியும்? ஒரு காமன் சென்ஸ் இல்ல. அதாவது எப்பயுமே பாருங்க, சத்தியத்துக்கு எதிராக அசத்தியவாதிகள் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் இப்படி கேனத்தனமா தான் இருக்கும், அதுவே நிக்காது, அது கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தாலே அது வலுவிழந்து போயிடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு போர், இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கிறாங்க. அப்ப அதை வந்து இவங்க புரிய வைக்கிறாங்க, இது வந்து அதுல நான் கலந்துக்காமலாம் இல்ல, நடந்ததே எனக்காகத்தான் நம்பர் ஒன் பாயிண்ட். ரெண்டாவது, கூடுதலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இது என்னுடைய பையத்துன்னு அல் ரசூல்லாவுடைய பையத்தும் உஸ்மானுடைய பையத் சார்பாகவும் ஒரு பையத்தை செஞ்சிட்டாங்க, சோ அதுலயும் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் மக்கள் கூட்டமா என்ன சொல்றாங்க, ஆமாங்கிறேன். இப்ப முற்றுகையிட்டவங்களே என்ன சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. அப்ப இந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் கப்புச்சுப்பின்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது சொல்றாங்க, மஸ்ஜிதுன் நபவியில் விரிவாக்கத்தின் போது நபி சல்லாசலம் அவர்களுக்கு தனி நபராக நான் இந்த இடத்தை வாங்கி கொடுத்தேனா இல்லையாங்கிறேன். அப்பவும் சொல்றாங்க மக்கள் ஆமா அப்படிங்கிறேன். அதே மாதிரி அந்த ரூமாவுடைய கிணறு, அந்த கிணறு தான் முஸ்லீம்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியதா இருந்து, அப்ப அந்த கிணறுல யூதர்கள் பிடிக்க வேணாம்னு சொல்லும் போது அப்ப நான் வாங்கி கொடுத்தேனா இல்லையா அப்படிங்கிறேன், ஆமா அப்படிங்கிறேன். அடுத்தது அவங்க சொல்றாங்க இந்த தபுக் போர், தபுக் போர் தான் இருக்கிறதுலயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச போர்லயே கடினமான போர், ஏன்னா அதுக்கு நிகரான ஒரு கடினமான போர் கிடையாது. ரோமாபுரியோட மோத போறாங்க, ஹெர்குலிஸோட மோத போறாங்க, அவ்வளவு பெரிய ஒரு போர் அது. அப்ப அதுல வந்து ஒருத்தர் கூட விடாம எல்லாரும் வரணுங்கிறது 30,000 பேர் கொண்ட படை அது. அப்ப அந்த படைக்கு என்ன ஆகி போச்சுன்னா செலவுகள் வந்து கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மொத்தம் அது ஒரு 800 கிலோமீட்டர் நெருக்கமா வருது டிராவல், அவ்வளவு லாங் வந்து டிராவல் பண்ணணும். அப்ப அந்த டிராவலுக்கு வந்து நடந்தெல்லாம் போறது பாசிபிள் கிடையாது, எல்லாருக்குமே ஒட்டகம் தேவை, அது இல்லாம அந்த ஒரு மாசம் தேவையான ஃபுட்டு தேவை. இப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையில கொண்டாந்து பணம் கொடுங்கன்னாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க அந்த அபூபக்கர்லியானு கொண்டாந்து முழு செல்வத்தை, வீட்டில் இருக்கிற முழு செல்வத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க, உமர்லியானு பாதி செல்வத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்பயும் சொல்லுவாங்க அபூபக்கர் வந்து என்னை தோற்கடிச்சிட்டாருன்ட்டு. அதுல எல்லாரையுமே தோற்கடிச்சவர் யாருன்னா உஸ்மான் அலியானு. பாதி பேருக்கு செலவு எடுத்துட்டாங்க, 15,000 பேருக்கு செலவு பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான செலவு, அதை வந்து அதையும் நான் தானே செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்லிட்டு ஆமா அப்படிங்க, இப்படிப்பட்ட என்னை பார்த்து நீங்க நயவஞ்சர்கள் கருத்து அவங்க சொல்றாங்க. இப்ப இவ்வளவு இருக்கு இல்ல அது போது நீங்க கிளம்பிடுங்கன்னு அந்த பிரச்சாரம் வந்து உடைக்கிறாங்க இவங்களே. இப்ப திரும்பி இதுல பாத்தீங்கன்னா 3699 ஹதீஸ், இதே செய்தி பாத்தீங்கன்னா ஹாக்கிம்ல கொஞ்சம் கூடுதலா ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா அந்த பைய வந்து அந்த கொண்டாந்து ஒரு தங்க காசுகள் கொண்டாந்து ரசூல்லா போடுறாங்க, அதை பைய குலுக்கிட்டு ரசூல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிறகு இன்றைய தினத்திற்கு பிறகு உஸ்மானின் எந்த செயலும் நஷ்டம் அளிக்காதுங்கிற, இதுக்கு மேல உஸ்மான் என்னத்தை செஞ்சாலும் அவருக்கு வந்து நரகம் கிடையாது சொர்க்கம் தான் அப்படின்ட்டாங்க. அப்ப இதுதான் வந்து அந்த ஃபசீலத்து. இப்ப இதுலயே ஒரு கூடுதல் தகவலும் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா நம்ம நீதி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், சஹாபாக்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நீதி செலுத்தணும், அல்ல நீதியைத்தான் பார்ப்பான், இந்த இடத்துல வந்து சிறப்புகள்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஜெனரலா பயன் அந்த 10 தலைவர்கள் பேசும்போது அதை பேசுறோம். இப்ப அதை பேசும்போது அதை மறுத்து வந்து இஸ்மாயில் சலஃபி வந்து அவங்க போடுறாங்க. இந்த மாதிரி பதில் போடும்போது அவர் என்ன சொல்றாரு, அதே பத்ரில கலந்துகிட்ட ஒருத்தர் லெட்டர் போடுறாருல்ல, அப்ப அவர் தப்பு தானே செஞ்சாரு, அப்ப ரசூலா சிறப்பா காமிச்சு அந்த தப்ப வந்து நாய் அது விட்டுட்டாங்கல்ல கண்டுக்காம விட்டாங்கல்லன்னு. அப்ப இதை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, அப்ப என்ன அர்த்தம், இப்ப நரசெயல் செஞ்சுட்டு எந்த தப்பு வேணாலும் செயல்னு ஓபன் பண்ண விடுறீங்களாங்கிற, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். இதாவது இப்படி பேசிதான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறது. சத்தியத்தையும் அதான் சொல்லணும் அழியிருக்கணும், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாத மாதிரி ஆயிரும், இப்படி பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிருது. ஆமா இல்ல அப்ப சஹாபாக்கள் உழைச்சாங்க அப்புறம் அந்த தப்பு செஞ்சாலும் சரியான, அதே பத்ரு சஹாபாக்களை வந்து தபு போர்ல கலந்துக்கல, அப்ப அதுக்கு வந்து அல்லாஹ் விட்டானா, நீங்க பத்ருல விரும்பியதை செஞ்சுக்கோங்கன்னு விட்டானா? இப்ப அந்த பத்ருல அந்த 3 பேர் ஊர் நீக்கம் செய்யப்பட்டாங்களா, யாரு பத்ருடைய கலந்து பத்ருல கலந்துகிட்டவர், பத்ரு கலந்துகிட்டவங்கள நீக்கி வச்சிருந்தாங்க. அப்ப பத்ருல செஞ்சவங்களுக்கும் அது தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா இல்லையா? அப்ப என்ன கணக்குனா, கணக்கு சிம்பிள், ஒரே கணக்கு தான். என்னன்னா சிறப்பு பெருசா இருக்கணும், தப்பு சின்னதா இருக்கணும். புரியுதா இல்லையா? சிறப்பு பெருசா இருந்து தப்பு சின்னதா இருந்தா மன்னிக்கப்படும், சிறப்பு சின்னதா இருந்து தப்பு பெருசா இருந்துச்சுன்னு வைங்க பிடிக்கப்படும். அப்ப நாம பின்னாடி வந்தவங்க அந்த துலக்காக்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு சின்னது தப்பு பெருசு. அப்ப இத கரெக்டா புரிஞ்சுங்க. அப்ப பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சுட்டு சின்ன சிறப்பு வச்சுக்கிட்டு தப்பிக்க முடியாது. இதுலயே வந்து இன்னொரு கருத்தும் இருக்கு. இந்த பையத்து ரிஸ்வான்ல இருக்குல்ல அம்மார் பின் யாசிருடைய கொலைகாரர் யாரு, பையத்து ரிஸ்வான், பையத்து ரிஸ்வான்ல கலந்துகிட்டவர், உதைபியா உடன்படிக்கையில கலந்துகிட்டவர் யாரு, அம்மார் பின் யாசிருடைய கொலைகாரி கொலைகாரர். அவர் நபி தோழர் தான், முனாஃபிக் கிடையாது, நல்லவர் தான். கொலை செய்யப்பட்ட அவர் பேர் அபுல் காதியாங்கிறவர், அபுல் காதியாங்கிற ஒரு சஹாபி. ரசூல்லா நேரடியா ஹதீஸ் இருக்கு, அம்மாரை கொலை செய்தவன் நரகத்தில் அப்படின்னு டைரக்டா ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸுக்கு இமாம் நாசிருத்தின் அல்பானி இருக்காங்க இல்லையா, அதுல வந்து இவங்க சில பேர் முட்டு கொடுக்கறாங்க. அதான் சொல்றாங்க எல்லா காலத்திலயும் முட்டு கொடுப்பாங்க. முட்டு கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இது அம்மாரை இவர் கொலை செய்திருந்தாலும் உதேபியா உடன்படிக்கையில் அந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்லுவான் ரஜியல்லாஹு அன்ஹு ரசூ அன்னுட்டு, அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாவும் பொருந்தி கொண்டான், அவர்களும் பொருந்தி கொண்டான். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வசனமே இறங்கும். அப்ப அதுல வந்து என்ன சொல்றாங்க, அப்போ அம்மாரை இவர் கொலை செய்திருந்தாலும் இவரை அல்லா பொருந்தி கொண்டான், அதனால இவர் மன்னிக்கப்பட்டவர் சொல்லி விளக்கம் கொடுக்கறாங்க. அது அபு இவர் சொல்றாரு, யாரு அல்பானி, இப்படி விளக்கம் கொடுக்கறாங்க, இப்படி விளக்கம்லாம் கொடுக்க கூடாது, அது மொத்தமா வேணா அந்த கூட்டத்தும் வேணா சொல்லலாம், அந்த கூட்டமா இருக்கக்கூடிய மக்களை பார்த்து வேணா இவர்கள் மன்னிக்க வழங்கப்பட்டவர்கள் சொல்லிடலாம். பர்டிகுலரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை குறிப்பிட்டு நரகவாசின்னு சொல்லிட்டு அவர் நரகத்துக்கு தான் போவாரு, புரியுதல்லையா? அப்போ அபுல் காதியா நரகத்தில், அம்மாரை கொலை செய்தவரும் அவருடைய கனிமத்தை எடுத்தவரும் நரகத்தில், அவரை வெட்டிட்டு அவருடைய கவசமும் அவருடைய அந்த வாளும் தூக்கிட்டு வர ஆளுக்கு என்ன கிடைக்கும்? நரகத்தில் ரசூலா சொல்லிட்டாங்க. அப்பதான் சொல்றீங்களே சலஃபுகளுடைய ஃபார்முங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பேசுறது இல்ல. யார் இவரு? அம்மாரு அல்பானியார், நாசிருத்தின் அல்பானியார். அதெல்லாம் அது அம்மாரியனோட மர்டர் வரும்போது எவிடன்ஸோட அந்த அவருடைய அந்த அவர் எழுதுன அந்த கமெண்டோட நம்ம போடுவோம். அப்போ சிறப்பு சின்னதா இருந்து தப்பு பெருசா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த தப்புக்கான விளைவை வந்து நீங்க சந்திச்சே ஆகணும். அந்த இடத்துல சிறப்பை பார்த்து தூக்கி போடுறதெல்லாம் முடியாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை கவனமா வச்சுக்கணும். அடுத்தது இதே மாதிரி செய்தி, அந்த அவதூறு சொன்னாங்க இல்லையா, அதே புகாரியில கூட வேற சில குற்றச்சாட்டுகளோட சேர்த்து வரும். புகாரியில பாத்தீங்க, அது ஹாக்கிம்ல அந்த முன்னாடி சொன்ன செய்தி 4555. இந்த செய்தி பாத்தீங்கன்னா புகாரில இப்ப சொல்ல போறது 3130 செய்தி. இதுல பாத்தீங்கன்னா இப்னு உமர் ரலியல்லாஹுட ஹஜ்ஜுடைய காலத்துல எகிப்துல இருந்து ஒருத்தர், அதான் சொன்ன மிஸ்ர்ல தான் அவருக்கு எழுதா அவருக்கு எதிராக ஒரு ப்ராபகண்டா வந்து நடந்துட்டு இருந்தது. அப்ப அந்த எகிப்துல இருந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான், சொல்லிட்டு என்ன சொல்லுவான்னா இப்னு உமர்கிட்ட பார்த்து உங்கள பெரிய ஆலிம் யாரு அப்படின்லாம் கூப்பிட்டு கூப்பிட்ட பெரிய ஹதீஸ் அது. இப்ப அதுல சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர்ல கலந்துக்கல தானே, அப்ப உஹதுல ஓடினவர் தானே, உஹது போர்ல ஓடினவர் தானே, அப்புறம் பையத்துல் ரில்வான்லயும் அவர் கலந்துக்கல தானே அப்படின்னு சொல்லி பேட்டுட்டு சந்தோஷமா போவோம். அப்ப இப்னு உமர் கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்டில அதுக்கு விளக்கமும் சொல்றேன் அப்படின்பா. அப்ப அந்த பத்ர்ல ஏன் கலந்துக்கல அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை இவர் திருமணம் முடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல மகள் ரொம்ப உடம்பு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருந்தாங்க. அப்போ அதனால ரசூலா கூட இருந்து கவனிச்சுக்க சொன்னாங்க. ஏன்னா கணவரை தவிர யாரும் கவனிச்சுக்க முடியாது இல்ல, பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு அட்மிட் பண்ணிட்டு போறதுக்கு. அந்த மாதிரி இருந்ததுனால கூட இருந்து கவனிச்சுக்க சொன்னாங்க. அதனால பத்ர்ல பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலந்துக்கல. ஆனாலும் பத்ர்ல கலந்துக்கலைனாலும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கனிமத்து ரசூலா கொடுக்கறாங்க, கனிமத்துடைய பொங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மறுமையிலும் பத்ர்ல கலந்துகிட்ட ஒரு தோழர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்யப்படுவாங்க அப்படிங்கிற கருத்துல பதில் சொல்றாங்க. அப்ப மீதி அப்புறம் உஹதுல உஹது போர்ல ஓடினவங்க பொறுத்த வரைக்கும் அது அல்லாவால் மன்னிப்பு தரப்பட்ட விஷயம், அது குறிச்சு வந்து நீங்க கேள்வி குரான்லயே அல்லாஹ் மன்னிச்சிடறான், உஹது போர்ல ஓடினதுக்காக அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு. அப்ப அதுல யார் யாரெல்லாம் வரா? அபூபக்கர் உமரும் வராங்க. அப்ப வந்து அப்படி கணக்குல பார்த்தோம்னா அது பெரிய ஒரு இஷ்யூ ஆயிரும் அப்படிங்கும் போது அதுவும் வந்து புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சு அந்த ஹவாரிஜுக்கு பதில் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த செய்தி புகாரியில 3130 செய்தியா இருக்கு. இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யறேன்னு சொல்றாங்க. அதாவது பதவியை இறங்க முடியாதுங்கிறதுக்கு ரீசன் சொல்லியாச்சு, ரசூலா சொல்லியிருக்காங்க அதனால நான் இறங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இல்ல நீங்க ஆள் சரியில்லைங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. சோ அதுக்கும் பதில் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க உங்களை கொன்றுவோங்கிறேன். அப்ப அதுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன கொலை செய்யறத நீங்க மிரட்டுறீங்க, அப்ப கொலை செய்யுங்க வேணான்னு சொல்லல, ஆனா இஸ்லாம் அனுமதிச்சா கொலை செய்யுங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மூன்று காரியங்களை தவிர ஒருவரை கொலை செய்யக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, மூன்று தண்டனை குற்றங்கள் செய்தா கொலை செய்ய சொல்லுது. ஒன்னு, இஸ்லாத்தை ஏற்று பிறகு முர்த்ததாகி விடுவது. இப்ப இதுல அதுக்குள்ள இருக்கிற சட்டம் தனின்னு வச்சுங்க, சும்மா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஒருத்தர் முர்த்ததானாலும் குற்றம் கிடையாது. அது ஃபசாது பண்ணணும், கலகம் பண்ணணும், அது நிறைய விஷயம் இருக்கு. அதுக்குள்ள தனி டிபார்ட்மெண்ட், அது ஒரு விரிவான சப்ஜெக்ட் அது. அப்ப அதனால ஏன்னா இப்ப நான் முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வந்தப்ப அவரை கொல்லலாமன்றோம். இப்ப ஏப்ப உங்கால ஒருத்தன் எங்க அதுல வந்து சேர்ந்தா போட்டுருவீங்க, அப்ப உங்கால ஒருத்தன் வந்தா அப்ப அது நாங்க திருப்பி போடணும் இல்ல, அதான நியாயம்பாங்க. அது அப்படி கிடையாது, இது ஒரு தேச துரோகம் மாதிரி வச்சுங்க. இப்ப திஸ்டா முர்த்ததாவதுங்கிறது பொறுத்த வரைக்கும் அங்க பொறுத்த வரைக்கும் வேற. அப்ப நீ இஸ்லாம் இந்திய அரசியல் சாசனத்தை நான் மதிக்க மாட்டேன்னா இப்ப என்ன பண்ணுவாங்க, இங்க தூக்கிட்டு போயிருவாங்க. அப்ப அங்க இஸ்லாத்துக்கு பையத் செய்யறதும் ஒன்னு, இந்திய அரசியல் சாசனத்துக்கு பையத் செய்யறதும் ஒன்னு. இப்ப இந்தியாவில வாழணும்னா இந்திய அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும், அதுக்கு அடிபணிஞ்சுதான் வாழணும், இல்லைனா வாழ முடியாது. அதே மாதிரி இங்க இஸ்லாத்துக்குள்ள வாழணும், அதாவது முஸ்லீமா வாழணும் அப்படின்னா இஸ்லாமிய அரசாங்கத்துடைய பையத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும். நீங்க காபிரா வாழ்ந்தாலும் இஸ்லாமிய அரசு கட்டுப்பட்டு தான் நீங்க வாழணும், அது தனி மேட்டர். அப்ப அடுத்தது என்ன, இந்த மரண தண்டனைன்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகி பின்னர் விபச்சாரம் செய்வது, அது வந்து மரண தண்டனை. அப்போ சொல்லிட்டு சொல்றாங்க, நான் அறியாமை காலத்திலேயே நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சதில்ல. இப்ப இந்த இடத்துல ஒரு தூய்மை தேவைப்படுது பாருங்க, உஸ்மானுடைய அந்த தூய்மை இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்ல வந்து அவருக்கு இது பண்ணுது, அவருடைய தூய்மையை நிரூபிக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு மனிதரை கொலை செய்வது, யாரையாவது நான் கொலை பண்ணியிருந்தா அதற்கு வந்து இந்த மாதிரி தண்டனை. அப்படின்னு சொல்றாங்க, நானும் ஜாயிலியத்தில் இருக்கும்போதே நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்றாங்க. நிலைமை இப்படி இருக்க என்னை எவ்வாறு நீங்கள் கொலை செய்வீர்கள்? நீங்க கொலை செய்யறதுக்கு எந்த முகாந்திரமும் உங்களுக்கு கிடையாது, அதனால நீங்க அதுலயும் பாத்தில இருக்கீங்க. ஒவ்வொரு விதத்திலையும் என்ன பண்றாங்க, இவர்கள் வழிகேட்டில் இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்றாங்க. யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ இந்த செய்தி பாத்தீங்கன்னா அபுதாவுதுல 4502 செய்தி, இப்னு மாஜால 2533 செய்தி. இதே அகமது அறிவிப்புல, முஸ்னத் அகமதுடைய ஒரு அறிவிப்புல இதே செய்தி வருது. அது வேற மாதிரி வரும். எப்படி வருதுன்னா, உங்களுக்கு என் மீது குற்றம் பிடிக்க அல்லாஹ்வின் வேதத்தில் இடம் இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதத்தில் எனக்கு எதிராக ஏதாவது ஒரு செக்ஷன் செட் ஆயிருச்சுன்னா என் கால்களுக்கு சங்கிலியை மாட்டுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப கவர்னர்களை இப்படி நான் சொன்னல, டெக்னிக்கலா இவரை பிடிக்க முடியாதுன்ட்டு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கவர்னர்கள் மீதான அதிருப்திக்கு டெக்னிக்கலா இவரை குறை சொல்ல முடியாது. ஆனா ஒரு மக்களுடைய மன ஓட்டத்தின் காரணமாக அந்த நடவடிக்கை வேணா அது வந்து சரியில்லாததா இருக்கலாம். ஆனா ஷரியத்தின்படி இவர் செய்யது எதுவுமே குற்றம் கிடையாது. அதுதான் சொல்றாங்க, டெக்னிக்கலா ப்ரூஃப் பண்ணுங்க, நான் வந்து நானே சரண்டர் ஆகுறேன், என் கால்கள்ல நீங்க விலங்குகளை மாட்டுங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து முஸ்னத் அகமதுல 524 செய்தி. இஸ்லாம் 360 பாத்தீங்கன்னா 12271 செய்தி. இப்போ இதுல இது இஸ்மான் ரலியனுடைய ரோல். இப்ப இவங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்ப இந்த சூழ்நிலையில முஸ்லீம்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? அது இருக்குல்ல, சரி இவங்க மாட்டேன்ட்டாங்க, இறங்க மாட்டேன்ட்டாங்க, கொல்றதுக்கும் இது பண்றேன்டாங்க. இப்ப முஸ்லீம்கள் என்ன பண்ணணும்? நடுவுல பூந்து ஏதாவது பண்ணணும் இல்ல? அப்ப இதுக்கு வந்து ரசூலா என்ன வழிகாட்டிருக்க? அப்ப இந்த இடத்துல முஸ்லீம்களுடைய ரியாக்ஷன் என்ன? இப்பதான் வந்து ஒரு அறிஞர் கூட போன தடவை பயனோட சொல்லியிருப்பேன், முஸ்லீம் விடை, வரலாற்றில் விடை தெரியாத கேள்வி இது. எது? முஸ்லீம்கள் ஏன் செயல்படவில்லை? அந்த வீரம் எங்க? பத்ருடைய வீரம் எங்க? இது வீரம் எனக்கு வீரபாண்டிய கட்டம் மாதிரி டைலாக் பேசுவார். அந்த வீரம்லாம் எங்க போச்சுங்கிறது இதுதான் ரீசன். அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறது ரசூலா சொல்லியிருக்காங்க. ரசூலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிச்சு பார்த்துருந்தோம்னா நமக்கு சிம்பிளா புரிஞ்சிடும். என்ன விஷயம்னா, அந்த ஒரு ஹதீஸ் நபிசுல்லாம் சொல்றாங்க, எனக்கு பிறகு சோதனைகளை பார்ப்பீர்கள். ரசூலா சொல்றாங்க, ஏதோ இதுதான் சோதனை நினைச்சிடாதீங்க, இதுக்கு மேலேயும் நிறைய வரும். ஏதோ அங்க பத்ரில் கஷ்டப்பட்டது உங்க நிம்மதிங்கிறதே கிடையாதுங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த லைஃப்ல செட்டில் ஆகி இந்த ரிட்டையர்மெண்ட் என்ஜாய்மெண்ட் லைஃப் அனுபவிக்கலான்னு பிளான் பண்றீங்க, அது கிடையவே கிடையாது. வித விதமா வழிகேடுகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சேலஞ்சில் இருந்து அடுத்த சேலஞ்சை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். ஒரு சேலஞ்ச் போவோம், அடுத்த ஒரு சேலஞ்ச் வந்துடும். அதுதான் துனியா. துனியானாலே அந்த போராட்டம் தான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பிறகும் சோதனைகளை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அப்போது இந்த அமானிதம் பேணும் மனிதரையும் இவரின் தோழர்களையும் பற்றி பிடிங்கள். இதுல பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அந்த பைத்துல் மால அநியாயமா எடுத்து யாருக்கும் செலவு பண்ணல. அவர் கொடுத்ததெல்லாம் பாக்கெட்ல இருந்து இருந்த காசு தான் கொடுத்திருக்காரு. ஏன்னா அதோ சொன்ன, அந்த காலத்திலேயே அவருக்கு 15,000 பேருக்கு செலவு எடுக்க முடிஞ்சதுன்னா, 15,000 பேருக்கு படைக்குண்டான செலவு ஒரு ஆள்னால எடுக்க முடிஞ்சதுன்னா, அப்ப அவருடைய பொசிஷன் என்னன்னு பாத்து. இன்னி கணக்கு அவர் அம்பானி அதானி மாதிரி ஆளு. இன்னி கணக்கு அவரை கம்பேர் பண்ணோம்னா மிகப்பெரிய செல்வந்தர் அவர். அதுக்கப்புறம் எவ்வளவு போர் வெற்றிகள் வந்தது, அப்ப கனிமத் பொருள் எவ்வளவு கிடைக்கும். ஆனா அவர் என்ன, செல்வம் அவ்வளவு வருமே தவிர வாழ்றது எப்படி? சிம்பிளான வாழ்க்கை, ஒன்னும் பெருசா ஆடம்பரமா செலவு பண்ணி அப்படி ஆட்டம் போடுற வாழ்க்கை கிடையாது. அதனால காசு அவர்கிட்ட நிறைய இருக்கும், ஜகாத்து கொடுத்தாலும் இருக்கும். அப்ப ஜகாத்து கொடுக்கும்போது உறவினர்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்ப அந்த வகையில வாரி வாரி வழங்கும் போது இவங்க என்ன ப்ராபகண்டா பண்ணிருவாங்கன்னா, பைத்துல் மால் காசு கொடுக்கிறாரு யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு. பொது சொத்துல தெரியாது இல்ல, ஒரு கவர்னரா நீங்க இருக்கிறீங்க, உங்க பாக்கெட் காசு கொடுக்கறீங்களா என்னன்னு தெரியாது. திடீர்னு போறீங்க, உங்க சொந்தக்காரன் ஒருத்தன் வெளியே வரான், ஒன்னும் இல்லாம இருக்கிறான், திடீர்னு பார்த்தா அவர் கடை வச்சிட்டான், என்னடா கடை வச்சிருக்கேன், நாம உஸ்மான் 10,000 கொடுத்தாருமா, அவ்வளவுதான் சொல்லுவான். அவர் பைத்துல் மால்ல இருந்து கொடுத்தாரா எதுல இருந்து கொடுத்தாரான்னு தெரியாது இல்ல. அப்ப இதை பார்த்து இவங்க கடுப்பாயிடுறது. அவன் அமானித மோசடிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேல வச்சிருக்காங்க. அப்ப ரசூலா பாருங்க அந்த இடத்துல என்ன சிறப்பு சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, குழப்பங்கள் வரும் அந்த நேரத்தில் அமானிதத்தை பேணக்கூடிய இவரை ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ண காரணம் என்ன, மீதி 3 கலீஃபாக்கள் அமானிதம் பேண மாட்டாங்களா? இவர் மேல அந்த குற்றச்சாட்டு வரும், ஆனா அந்த நேரத்தில் நீங்க இப்படி பாக்காதீங்க, இவர் அமானித மோசடியாளரா பாக்காதீங்க, இவர் அமானிதத்தை பேணுவாரு அப்படின்னு சொல்லி இவரையும், அதாவது இந்த அமானிதம் பேணும் மனிதரையும் இவரின் தோழர்களையும் பற்றி பிடிங்க. இப்ப இந்த தோழர்கள்லாம் யாரு? இந்த கூட இருந்ததே ஒரு கூட்டம் அதுவா, இந்த பனு உமையாக்களும் அந்த ஒரு ஜால்ர கோஷ்டி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்களா, கூட இருந்து இவரை சந்திக்க முடியாத ஒரு கூட்டம் இருந்துச்சு, இவங்களா அந்த தோழர்கள்? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பற்றி பிடிச்சு இவங்களை பிடிச்சிருக்காங்க. தோழர்களை பற்றி பிடிங்கன்னா இவங்களுடைய அசல் தோழர்கள் யாரு? அலி, தல்ஹா, ஜுபைர், சாத் பின் அபி வக்காஸ், யார் யார் இருக்காங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஹுதைஃபத்துல் யமான் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்துல்லா இப்னு மசூது, அம்மார் பின் யாசிர், இவங்க தான் தோழர்கள். இவங்க தான் ஒன்னா சேர்ந்து சுத்தனவங்க, காலாகாலமா அவங்க தான் சேர்ந்து சுத்தம். இந்த தோழர்களை தான் பற்றி பிடிங்கன்னு நாங்க நபிசுல்லா சொல்லுவோம். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வந்து மறுவாணியும் அவங்க கூட்டத்தையும் பற்றி பிடிச்சிட்டு இருக்காங்க என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை காட்டி நபிசுல்லா சலம் அவர்கள் உணர்த்தினார்கள் அப்படின்னு. அதே திருமீதியில் வரும்போது ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, இவர் அநீதி இழைக்கப்பட்டவராக கொல்லப்படுவாருங்க. எல்லாம் முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க ரசூல்லா, ஒன்னும் இவங்களுக்கு எல்லாம் தெரியாம அதிர்ச்சியெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு நடக்கல. இவங்க பாஸ் இவங்களை வச்சு நாம பண்றோம் பாருங்க கூத்து, அதெல்லாம் நாம தான் ஃபெயில் ஆக போறோம். இவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது என்று நபிசுல்லா சலம் அவர்கள், இவர் அநீதி இழைக்கப்பட்டவராக கொல்லப்படுவார் என்று நபிசுல்லா சலம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி ரெண்டு செய்தியும் பாத்தீங்கன்னா திருமிதியில 3708, முஸ்னத் அஹமதுல 8522, இஸ்லாம் 360 பாத்தீங்கன்னா 12,242. அப்ப இதுல வந்து ரசூலா என்ன சொல்லிட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு சொல்லிட்டாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிருந்தா அவருடைய கைடன்ஸை ஃபாலோ பண்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்தில் முஸ்லிம்களிடம் எதிர்பார்த்தது என்ன? எல்லாரும் வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னாங்களா, என் வீட்டை சுத்தி இருக்கிறவங்களை அடிச்சு தூள் கிளப்புங்கன்னாங்களா, இல்ல மதீனாவுக்கு வந்து வெளியிலிருந்து போர்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னாங்களா? இதுதான் ரசூலா இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ரசூலா சொல்லல இங்க என்ன பண்ற, ரசூல்லா சொல்லிருக்காங்க ஆனா வேற மாதிரி சொல்லிருக்காங்க. இதான் சொன்னீங்க, ரசூல்லானால நிறைய விஷயம் உடைச்சி பேச முடியாது, அல்லாவால் அனுமதி தரப்படவில்லை. அதே அந்த கோடுவோடு விளக்கம் கேட்கும் போது கூட சொல்ல மாட்டேன்னு ரசூல்லா சொல்றாங்க. இத்தனைக்கு அபூபக்கர் என்ன சொல்றாரு, அல்லா மேல சத்தியமா நீங்க இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, நீ சத்தியம் பண்ணி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரசூல்லா என்ன சொல்றாங்க, புகாரியில தானே ஹதீஸ் வருது. அப்ப இந்த இடத்துலயுமே ரசூல்லா எவ்வளவு சொல்றாங்களோ அதை வச்சு அறிவை ப்ராசஸ் பண்ணி நாம தான் எக்ஸாம் எழுதணும். இதுதான் சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்குமே. அப்படியே கண்ணை திறந்து அப்படியே நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்துடைய வாசல் வரைக்கும் எல்லாம் விடமாட்டாங்க. அப்ப அதுக்கு எக்ஸாம் என்னத்துக்கு வேணுங்கிறது? ஒரு இறை தூதர் வருவாரு, அவரை கெட்டியா பிடிச்சிக்க வேண்டியது, அவர் பின்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்போ மத்தவங்கலாம் பாவம் இல்ல, இப்போ காஃபிர்லாம் ஓனா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். நமக்கு வந்து எல்லாமே வந்து இறை தூதரை பார்த்து நம்மளும் எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் அல்லாவுடைய எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியனுடைய வழிகாட்டுதல் என்ன வழிகாட்டுதல் பாருங்க. இதுல உலகத்துக்கே ஒரு மெசேஜும் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சியாளரை இந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியுமா? இவ்வளவு டைட் பண்ணி கேள்வி கேட்க முடியுமா? கிசரால போய் கேட்க முடியுமா? சொந்தக்காரங்கெல்லாம் பதவியில் போட்டிருக்கேன் செருப்பு கழட்டி அடிப்பான். எவனும் ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டான். அப்போ உலகத்துக்கு இஸ்லாமிய ஜனநாயகத்துடைய சுதந்திரம் எவ்வளவு இருக்குன்னு காட்டப்பட்டிருக்கா? இன்னைக்கு போய் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. 2000 வருஷம் கழிச்சு டெல்லி சலவன் இப்ப புரோகிராம் நடக்குது. வெள்ளக்காரன் காலத்துல டெல்லி சலவனா அப்புறம் கபரஸ்தான் செலவு தான். அது நேரா கபரஸ்தான் கூட்டு போய் டெல்லியில ஒரே குழியா ஒட்டி மொத்தமா போட்டு புல்டோசர் போட்டு மூடிடுவான். சண்டை போட்டு மனித உரிமைகள் இப்ப வாங்கப்பட்டிருக்கு. ஐநா சபை வந்து ஜனநாயகம் வந்து கருத்துரிமை பேச்சுரிமைன்னு வாங்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே எங்கேயாவது இதுக்கு முன்னாடி ஒரு வழிகாட்டுதல் காட்ட முடியுமா? அப்ப ஒவ்வொன்னையும் பாருங்க. அல்லாஹ் வந்து அந்த 4 கலீஃபாவையுமே வச்சு 4 விஷயத்தையுமே அல்லாஹ் ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். அந்த நேரத்தில் உலகத்துக்கே ஒரு சவால். இவர் செஞ்ச அந்த விஷயங்கள்லயுமே இதை வந்து உலகத்துக்கு டிக்ளேர் பண்றாங்க. பாரு கருத்துரிமை, பாரு வாயில பேசுற வரைக்கும் நாங்க கையில பேச மாட்டோம். நீ கேளு, எனக்கு கண்டனம் போடு, என்ன முற்றுகை இட்டுக்கோ, என் கோஷம் போடு, கோரிக்கை வை, என் பள்ளிவாசல இருந்து என்ன தள்ளி விடு, இதெல்லாம் யாராவது நடக்குமா? தள்ளி விடு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்றாங்க எந்த ஒரு கலீஃபாவுக்கு எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குங்கிறது உலகத்துக்கு காமிச்சாங்க. என்னை விமர்சிக்கிறது, என்னை குற்றம் பிடிக்கிறது, கேள்வி கேட்கறது குற்றம் கிடையாது. வரம்பு மீறி நடந்தால்தான் நடவடிக்கை. அப்போ நபிசுல்லா சலாம் அவர்கள்ட்ட போய் கேட்கறாங்கல்ல, அதே முன்மாதிரி எங்க இருந்து இவங்கெல்லாம் எடுத்தாங்க. ரசூல்லாட்ட போய் கேட்கறாங்கல்ல, உன் செல்வத்துல இருந்து கூடுன்னு தள்ளி விடுறாங்கல்ல கொண்டு போய். அப்ப நபிசுல்லா சலாம் அரபுகள் சொல்றாங்க, கிராமவாசிகள் வந்து தர்மம் வந்து கேட்பாங்க, முகம்மதே உங்க அப்பா காசுல இருந்து கொடுக்காத அல்லாஹ் கொடுத்த காசுல இருந்து கூடுன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. தள்ளியே விட்டுருவாங்க முட்புதர்ல. ரசூல்லா சொல்லுவாங்க, பாப்பா கொஞ்சம் பா முள்ளெல்லாம் கிழிக்குது, இப்படிதான் கேட்பாங்க. கொஞ்சம் வலிக்காம என்னை தள்ளுங்க, என்னை தள்ளி விட்டுறாங்க. கயிறு போட்டு முறுக்கி கேட்பாங்க, காசு கூட அப்பதான் விடுவேன். எப்பா கயிறு போட்டு அது மன்னர்கள்ட்ட இப்படி வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. அப்ப அதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. இப்ப மன்னருக்கும் கலீஃபாவுக்கும் என்ன டிஃபரண்ட்ங்கிறத இவங்க காமிக்கிறாங்க. யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதே பின்னாடி எடுத்துங்க, பின்னாடி நம்ம காட்டுவோம் யசீத் என்ன பண்ணாருன்னு. அப்ப புரியும், அப்ப இந்த உரிமைகள் எங்க இருந்துச்சு? அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மரணம் ஒரு ஆளுடைய மரணம் கிடையாது. ஏதோ ஒரு நல்லா வாழ வேண்டிய ஆளு பொட்டுன்னு போயிட்டு அதுக்காக ஒப்பாரி வைக்கிறோம், அது மேட்டர் கிடையாது. உசேன் ரலியானுடைய உயிர் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் எந்த நோக்கத்திற்காக போனார் பாருங்க, அந்த நோக்கம் தான் மறைக்கப்பட்டுச்சு, இன்னைக்கு அதுதான் மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அது மக்கள் விட்டுட்டாங்க அந்த நோக்கத்தை பத்தி. ஷியாக்களுக்கும் கவலை, இவங்களும் ஒப்பாரி வைக்கிறாங்க. என்ன ரசூல்லாவுடைய ஃபேமிலி கொல்லப்பட்டுச்சு, ஏன் நல்ல ஃபேமிலி இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே கொல்லப்படவே இல்லையா? அநியாயமா இது வரைக்கும் பூமியில எவனுமே கொல்லப்படவே இல்லையா? அநியாயமாக உசைன் அலியா கொல்லப்பட்டதுனால பிரச்சனையாங்கிறேன், அது மேட்டரே கிடையாது. அநியாயமா இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, புரியுதுங்களா? கொடுங்கோலர்கள் எத்தனை நபிமார்கள் ரெண்டா பிளந்த அறுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப ஹுசேன் ரலியனுடைய ஷஹாதத் ஒரு கொசு மேட்டர். விஷயம் வந்து ஹுசேன் ரலியான, அப்ப டிபேட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹுசேன் ரலியான கொன்னு இருக்கலாமா கூடாதா? ஹுசேன் ரலியானுடைய கொலையில் யாருக்கு உடந்த யாருக்கு உடனில்ல, எஸ்இது உத்தரவு போட்டானா பொல்லியா? மேட்டரே இது கிடையாதுங்கிறோம். குகைவாசிகள் சம்பந்தப்பட்ட மேட்டர் மாதிரி ஏழா எட்டா அஞ்சா பத்தா, இது பஞ்சாயத்தே கிடையாது. ஹுசேனை ஏன் கொண்டீங்கிறது மேட்டர். ஹுசேன் எதுக்காக போனாரு, எதற்காக கொல்லப்பட்டாரு, அந்த நோக்கம் தான் மேட்டர். நீங்க ஒரு ஹுசேன்ல ஆயிரம் ஒத்துமொத்த ரசூலோட ஃபேமிலியும் கொள்ளுங்க, அது மேட்டரே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க. இந்த கஷ்டமான உலகத்திலிருந்து சொர்க்கத்துடைய தலைவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு பின்னாடி ஹிக்மத்தை தேட போய் தான் இந்த விஷயம், இந்த தொடருடைய கான்செப்டே அதுதான். உசேன் அலி இஸ்லாமுடைய ஷஹாதத்துடைய மக்சது, அவங்க எதற்காக எந்திரிச்சாங்க? அது வரைக்கும் இவ்வளவு நடக்கும்போது உட்காந்துட்டு பக்குவம் இல்லாத ஆளா? 60 வருஷமா மெச்சூரிட்டி கிடையாது, திடீர்னு ஒரு நாள் ஷார்ட் டெம்பர் ஆயிட்டாரா? எல்லா நேரத்திலயுமே பொறுமையா நடந்திருக்காங்க. அப்போ விஷயமே வேற. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உமர்லியான் பார்த்து உமர்லியான் பார்த்து சொல்றாங்களே, ஒரு கூட்டம் நீதியா நடக்கல. அப்போ டக்குன்னு கோபம் வந்து இன்னொருத்தர் கேப்பாரு, எப்பயும் உமர் தானே கேப்பாரு, பர்மிஷன் கொடுங்க தலையை சீவருன்ட்டு. உமர்கிட்ட கேக்குறாங்க தலையை சீவரம் கொடுங்க, சொல்றாங்க இல்ல இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்பெல்லாம் கேட்கும்போது விட்டுருங்க, முட்டாள்தனமா பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் விட்டுறாங்க. அப்போ அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அன்சாரிகள் வந்து கேட்கறாங்க உஸ்மான் ரலியானோட. அப்ப உஸ்மான் ரலியானோட நடவடிக்கை இது புரிஞ்சிருச்சு. உஸ்மான் ரலியானோட உபதேசம் என்ன, முஸ்லீம்களுக்கு என்ன உபதேசம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்சாரிகள் வராங்க முசன்னஃப் இப்னு அபி ஷைபால 38,237 செய்தியா இருக்கு. அல்லாஹ்வுடைய தீனிற்காக இரண்டாவது முறை உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம், நாங்கள் இரண்டாவது வாட்டி உதவி செய்ய தயாரா இருக்கோம், சண்டை போட அனுமதி கேட்கறீங்களான்னு கேட்கறாங்க. இது கேட்ட உடனே உஸ்மான் ரலியும் கேட்கறாங்க, என்ன சண்டை போடலாம்னு வந்திருக்கீங்களா? அதாவது இந்த எதிர்கோஷ்டி கூட சண்டை போடுறதுக்கு தயாராக போறீங்களான்னு கேட்கறாங்க. இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக மோதறதுக்கு அனுமதி கேட்கறீங்களான்னு கேட்கறாங்க. ஆமாங்கிறேன். அப்புறம் உஸ்மான் அலி சொல்றாங்க, கண்டிப்பா கிடையாது. இப்ப இது கேக்குறீங்கன்னா கிடையாது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு ரெண்டாவது வாட்டி நாங்க மறுபடியும் ஜிஹாத் செய்யறோங்கிற போது வேண்டாங்கிறாங்க. இது அபிஷேபல இருக்கு. அதே மாதிரி அப்துல்லா பின் ஆமீரை பார்த்து, இன்றைய தினம் என்னை பொறுத்தவரை சிறந்த செயல் என்பது ஆயுதங்களை கீழே போடுவதுதான். யாரு உஸ்மான் அலி சொல்றாங்க, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில சிறந்த செயல் எது தெரியுமா? ஆயுதத்தை கீழே போடுறது. ஏன்? அவன் பேச்சு உரிமை இருக்கு, அவன் பேசிட்டு இருக்கிறான், எப்படி பேசுறவனே எப்படி அடிக்கிறது? அப்ப ஆயுதத்தை கீழே போட்டுருங்க, அமைதியா நின்று வேடிக்கை பாருங்க, அவன் கை வைக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறேன். இதுவும் வந்து முசன்னிஃப் இப்னு அபி ஷைபால 38,236 செய்தி. இன்னொரு அறிவிப்புல என்ன சொல்றாங்க உஸ்மான் ரலியானோ, முடியவே முடியாதுங்கிறாங்க. யாரு முஸ்லீம்கள், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க எப்படிங்க உங்களை பொறுத்துக்கிறது, இப்படிலாம் ஓவரா பண்றாங்க. அப்பனா ஒரே ஆர்டர் தான், யாரெல்லாம் என்ன கலீஃபான ஏத்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு என் பேச்சை கேட்பது கடமைன்னு நினைக்கிறீங்களோ, அவர்கள் சண்டை போடுவதை நான் தடுக்கிறேங்கிறேன். என்ன கலீஃபான் ஏத்துக்கிட்டா கம்மன் இருக்கேங்கிறேன். இதுவும் பாத்தீங்கன்னா அபிஷேபால 38,238. அப்ப தெளிவான ஆர்டர் புரியுதா? உஸ்மான் ரலியானு என்ன ஆர்டர் போட்டிருந்தாங்க, கை வைக்க கூடாது வைக்க கூடாது வைக்க கூடாது, அவ்வளவுதான். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, உஸ்மான் ரலியானு அவர்கள் தான், அதாவது உஸ்மான் ரலியானுங்களுக்கு என்ன சொல்றாங்க, ரசூல்லா பதவி விட்டு இறங்க வேணான்ட்டேன். உஸ்மான் ரலியானு முஸ்லிம்களுக்கு என்ன கைட் பண்றாங்க, கிளர்ச்சியாளர்களை விட்டுருங்க, அவங்கள அவங்க போக்கிலே விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதே இன்னொரு செய்தி பாத்தீங்க அப்படின்னா, அதே செய்தி அந்த இதுல பொறுமையை பத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூடிய ஒரு ஹதீஸ் தான், என்னை ஒதுங்கி போ என்று கூறிய பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க, அவங்கள தள்ளி போங்கிற அதே செய்தி தான், அந்த ரகசியமா பேசினாங்கல்ல அந்த செய்தி தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சரி சரி என்று 100 முறை கூறிக்கொண்டார்கள். உள்ள கேட்டுட்டு கடைசியா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க, நான் காதுகளால் கேட்டுக்கொண்டேன், அல்லாவுடைய தூதரை நீங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன், சமயனா உள்ளத்தால் அதில் புரிந்து கொண்டேன், அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன சொன்னீங்களோ எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும் போது கிளம்பி போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்ப முற்றையின் போது அமீருல் மூமினீனே, உங்களை வீட்டில் சிறைப்படுத்தி விட்டார்கள், நீங்கள் ஏன் கிளர்ச்சியாளர்களுடன் போரிட மாட்டேன் என்கிறீர்கள் என்று கேட்டோம். அப்போ ஆயிஷா கேக்குறாங்க, இந்த அளவுக்கு ஆகி போச்சு, இப்ப கூட நீங்க சண்டை போட மாட்டேங்கிறீங்க. அவங்க கேக்குறாங்கல்ல, சாவகள் வீரம் இல்லாம போச்சா? ரீசன் இப்ப சொல்றாங்க பாருங்க, நான் சண்டையிட மாட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் இந்த விஷயத்தில் உறுதிமொழி வாங்கியிருந்தார், சண்டை போட மாட்டேன், எக்காரத்து கொண்டு இவங்களை கை வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நான் பொறுமையாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முஸ்னத் அஹமதுல 2024757, அது இஸ்லாம் 360 12249, அப்புறம் 50. திருமீதியில் இதே செய்தி பாத்தீங்கன்னா 3711. அப்போ புரியுதா இல்லையா? அப்போ அமைதியா இருக்க சொன்னது ரசூலுல்லா. ஏன் உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் இருக்கணும், இவ்வளவு தூரம் பேச்சு உரிமை, இந்த மெச்சூரிட்டி கல்ச்சர் வேற எங்க இருக்கு, இவ்வளவு பண்பா, இவ்வளவு இன்னைக்கு இன்னைக்குதான் பாக்குறோம் இந்த விஷயங்கள். என்னடா இது, இப்ப இன்னைக்கு கை வச்சா விமர்சனம் வருதா இல்லையா, தடி அடி அடிச்சா ஊரு பேசுதா இல்லையா, என்னங்க விவசாயி அவன் உரிமை கேட்டுட்டு இருக்கிறான் அவனை போய் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த அளவுக்கு நாம கல்ச்சரா எப்ப இருந்திருக்கோம், 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க இவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இருந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி போயிடுச்சு, மறுபடியும் ஜாஹிலியத் போயிருச்சா? ஒரு ஜமாத்துடைய பிரச்சாரம் நம்மளால தாங்கிக்க முடியல, அடி புரட்டி எடுக்கிறான். இந்த ஜமாத் அங்க பிரச்சனை, அந்த ஜமாத் இங்க பிரச்சனை, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாம இன்னைக்கு வந்து இவங்க நீங்க தானே தலைமை தங்குறீங்க, உங்க கூட்டங்கள் தானே இந்த மாதிரி கலாட்டாக்கள் சண்டை சாச்சர், யார் ஆளுங்கள் தானே லீட் பண்றாங்க, இல்ல என்ன மாதிரி ரோட்ல போறவங்க லீட் பண்றானா, எல்லாம் உங்க உட்காந்துட்டு இருக்கிற நீங்க தான் எல்லாம் ஜாஹிலியத்துல கொண்டு போய் மறுபடியும் விட்டுட்டாங்க பாருங்க உம்மத்தை. அப்ப இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி சகிப்புத்தன்மையே கிடையாது இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட தான் கிடையாது, ரோட்ல முதல்ல இறங்கி கலாட்டா பண்றது யாரு, ஜனாதா வச்சுக்கிட்டு அக்க போரு, எவ்வளவு அசிங்கம் நடக்குது அந்த அளவுக்கு அதுல இருக்கு. இதை வந்து பாக்குறாங்க, இதே காலம் தான் அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் ஒன்று வரும் இல்ல, ரொம்ப பிரபலமான ஹதீஸ், இந்த ஹதீஸும் கொண்டு வந்து தவறா ஃபிட் பண்றது பயான்கள்ல சொல்றேன், வரலாற்றுல இந்த ஒரு ஹதீஸை எடுத்து தவறா காட்டுறது எதுக்கு, பின்னாடி அலிர்லியானு கூட ஏன் போருக்கு போல அப்படின்னா, பெரிய பெரிய சஹாபாக்கள் போல, சாது பின் அபி வக்காஸ் போல, உசாமா ஜயத் பின் உசாமா அலியானு அவரு போல, இப்னு உமர் போல, இவங்க எல்லாம் போல, அதை வச்சு என்ன என்ன அப்படியே குசி ஆயிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலிர்லியானு பக்கம் சத்தியம் இருந்திருந்தால், அலிர்லியானு செஞ்சது கரெக்டா இருந்தா, இந்த ஜலீலுல் கதர் சஹாபாக்கள்லாம் போகாம இருந்திருப்பாங்களா சொல்லிட்டு, ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் போல, அதுக்கு ஒரு காரணமுங்க என்னன்னா, ஒரு ஹதீஸ், என்ன ஹதீஸ், இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு, விரைவில் சில குழப்பங்கள் தோன்றும், அவற்றுக்கிடையே மௌனமாக அமர்ந்திருப்பவர், அமைதியா உட்கார்ந்திருக்கிறவர் எழுந்து நிற்பவரை விடவும், எந்திரிச்சு நிக்கிறவட உட்கார்ந்து இருக்கிறவர் சிறந்தவர், அவற்றுக்கிடையே எழுந்து நிற்பவர் நடப்பவரை விடவும் சிறந்தவர், எழுந்து நிற்கிறவரை விட நடப்பவரை விட எழுந்து நிற்கிறவர் பெட்டரு, அவற்றுக்கிடையே நடப்பவர் ஓடுபவரை விட சிறந்தவர், அதாவது எந்த அளவுக்கு ரிவர்ஸ்ல இருக்காங்களோ அந்த அளவுக்கு சிறந்தவர், படுக்கிறவரை விட எந்திரிக்கிறவர், எந்திரிக்கிறவட அதை மாதிரி அப்படி சொல்றாங்க, படுத்திருக்கிற ஆள் பெஸ்ட், உட்கார்ந்துருக்கிற ஆள் நிக்கிற ஆளோட பெஸ்ட்ங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ரியாக்ஷனே காமிக்கூடாதுன்ட்டு. இப்ப இதை வந்து சொல்றேன், அவற்றில் யார் தம்மை ஈடுபடுத்தி கொள்கிறாரோ அவரை அந்த அந்த ஃபித்னாக்கள் அழிக்க அவை முற்படும், அந்த சோதனைகள் என்ன பண்ணிரும், ரியாக்ட் பண்றேன் இல்ல அந்த சோதனை நான் ஜெயிக்க போறேன், இல்ல இந்த குழப்பத்தை நான் ஒடுக்க போறேன் அப்படின்னு. அப்ப குழப்பத்தை ஒடுக்க போறேன்னு யார் சொன்னா, மருவான் சொன்னான், என்னங்கிறான் இந்த ஃபித்னாவை, நான் வால்ல பேசுவோம் இவங்கிட்ட என்னங்க வாயில பேசிட்டு, நான் அடக்கி காட்டுறேன், நான் எடுக்கிற நடவடிக்கையில பாருங்க எல்லாமே தப்பா இருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான், இப்படி சொல்றான், இப்ப இது சொல்றாங்க, யாராவது அந்த அவற்றில் நடக்கிற அடக்கிறதுக்காக யாராவது முயற்சி பண்ணா என்ன ஆகும், ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவரை அது அழித்து அவை முற்படும், அப்போது யார் ஒரு புகலிடத்தை பெறுகிறாரோ அவர் அதன் மூலம் தம்மை தற்காத்துக் கொள்ளட்டும். ஏதோ ஒரு கேப் கிடைச்சதுனா அதுல பூந்து உட்காந்துக்குங்க, வீட்டுல கிடைச்சா வீட்டுல உட்காந்துங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு உபதேசமும் என்ன, அமைதியா இருங்க, இதுதான் அந்த ஹதீஸ், இதை எடுத்துட்டு போய் ஜமலுக்கும் சிஃபினுக்கும் பொறுத்துறது, அலி கூப்பிட்டா போயிருக்கணும் அங்க, அதுதான் சிறந்தது, அதை என்னன்னு ப்ரூவ் பண்ணுவோம் பின்னாடி. இந்த ஹதீஸ் அங்க ஃபிட் ஆகாதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு, ரசூலாவே சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த ஹதீஸ் உஸ்மான் ரலியல்லாஹு முற்றுகை இடும் போது மட்டும்தான், என்னைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹாதத் ஆயிட்டாங்களோ அதோட இந்த ஹதீஸ் முடிஞ்சது, இதை காட்டி இன்னி வரைக்கும் இதுதான், இந்த மாதிரி குழப்பம் வரும்போது உட்காந்துக்கணும் படுத்துக்கணும், இதை சொல்லி சொல்லிதான் உம்மத்தை படுத்துச்சு, இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, பண்ணி படுத்தவன் தான் 1400 வருஷம் வலி கூப்பிட்டு வரமாட்டேன்னு படுத்தவன் தான், ஒரே பெட்ஷீட் அப்படியே கடக்க வர்றவங்க எல்லாம் விசிறி விசிறி விடுறாங்க, உம்மத்தை எந்திரிக்கவே மாட்டேங்குது, கடைசியா ஹுசேன் அலி எந்திரிச்சது தான், மீதி படுத்தவங்க அப்படியே தான், அவர் ஒரு ஆள் தான் எந்திரிச்சாரு,
மீதி தூங்க வச்சதுதான் தாலாட்டு பாடி இன்னும் தூங்க வச்சுட்டே இருக்காங்க. சமுதாயம் எழுந்துக்கிற பாட காணும். இந்த ஹதீஸ் முதல்ல நம்பர்னா முஸ்லீம்ல 5529 ஹதீஸ். இதே ஹதீஸ் இன்னொரு இதுலயும் பாத்துங்க, எப்படின்னா புகாரியுடைய அறிவிப்புல வேற மாதிரி இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விரைவில் குழப்பங்கள் சில தோன்றும், அறிந்து கொள்ளுங்கள். பின்னர் ஒரு குழப்பம் தோன்றும், அவற்றுக்கிடையே உட்கார்ந்து கொண்டிருப்பவர் எழுந்து நடப்பவரை விடவும், எதர் எழுந்து நடப்பவர் அதை நோக்கி ஓடுபவரை விடவும் சிறந்தவராவார். கவனத்தில் கொள்ளுங்கள், அந்த குழப்பங்கள் நிகழ்த்திவிட்டால் தன்னிடம் ஒட்டகங்கள் வைத்திருப்பவர் அவற்றிடம் சென்றடி. ஒட்டகம் வச்சிருக்கோம் அங்க போயிருங்க. அப்ப தம்மிடம் ஆடுகள் வைத்திருப்பவர் அவற்றிடம், இதெல்லாம் தஜ்ஜாலுக்கு ஃபிட் பண்ணிடுறது, இதெல்லாம் கிடையாது. இது வந்து தஜ்ஜாலுடைய காலகட்டம் வேற, அதுல செயல்படக்கூடிய விதங்கள் வேற. இது பர்டிகுலர் உஸ்மான் காலகட்டத்தில் மட்டும்தான். தம்மிடம் நிலம் வைத்திருப்பவர் தமது நிலத்துக்கு சென்று விட்டும். ரசூலா இந்த வார்த்தையை பேசவே மாட்டாங்க எப்பயுமே. விவசாயத்தை ரசூலா என்ன சொல்லுவாங்க, அது அழிச்சு விடக்கூடியதும்பாங்க. அதாவது ஜிஹாதை விட்டுட்டு மாட்டுடைய வாழை புடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க நாசமா போயிருவீங்கன்னு தான் ரசூலா சொல்லுவாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன சொன்னா, இந்த காலத்துல ஜிஹாது பண்ணக்கூடாது, ஒட்டகத்துக்கு போய்க்கணும், விவசாயத்துக்கு போய்க்கணும், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு விவசாயியா மாறிடணும், அரசியல் விஷயங்கள்ல இருந்து விலகிருங்கன்னு அர்த்தம். சிம்பிளா ஒட்டகத்தை புடி, நிலத்தை புடிச்சுக்கோ, ஆட்டை புடிச்சுக்கோனா மீனிங் என்ன, இருந்த பிசினஸ் பாரு, வேலையை பாரு, கம்மு நிறு. ஏன்னா ஆட்சி ஒழுங்கா போயிட்டு இருக்கு, உஸ்மானியாவுடைய ஆட்சி ஒழுங்கா போயிட்டு இருக்கு, ஒன்றுபட்ட இஸ்லாமிய தலைமை இருக்கு, குரானுடைய சட்டங்கள் வந்து நாஃபிஸ் செய்யப்பட்டிருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. விட்டுருங்க, இதுல நீங்க இறங்கி குட்டையை குழப்பாங்க. இறங்கினீங்கன்னா காரியம் கெட்டுருன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க கலாட்டா பண்ணி வேற மாதிரி போயிருங்கிறதுனால. அப்போ ரசூலா சொல்றாங்க, அப்போ சஹாபி ஒருத்தர் கேட்கிறார், ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் ஒட்டகமோ ஆடோ நிலமோ இல்லாதவர் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அப்ப அவரு சொல்றாங்க, அவர் தமது வாள்முனையை ஒரு கல்லால் அடித்து ஒடித்துவிட்டு தம்மை தற்காத்துக் கொள்ள முடிந்தால் அவர் தற்காத்துக் கொள்ளட்டும். வால் உடச்சுங்க, உடச்சுக்கிட்டு உக்காந்துக்குங்க, நான் சண்டைக்கு வரமாட்டேன், என்கிட்ட வாளே இல்லைன்னு உக்காந்துக்குங்கிறேன். அப்ப சொல்றாங்க, இறைவா நீ தெரிவிக்க சொன்னவற்றை நான் தெரிவித்துட்டேனா, அல்ல நீ சொன்ன அளவுக்கு நான் சொல்லிட்டேனாங்க. மீறி டீட்டெயிலாம் சொல்ல, இந்த குழப்பம் யார் காலகட்டத்தில் இன்னும் இருக்குல்ல, கேள்விகள் இருக்குல்ல, ஒரு ஒரு குழப்பம் வரும், யார் ஃபேஸ் பண்ண போறா, நாங்களா இல்ல எங்க வாரிசுகளா இல்ல 100 வருஷம் கழிச்சு வர்றவங்களா இல்ல மறுமை நாள் நெருக்கத்திலையா அரபு தீபகர்ப்பத்திலயா இல்ல அரபு தீபகர்ப்பத்துக்கு வெளியேவா இல்ல ஒட்டுமொத்த உமது சமுதாயத்துக்கு சொல்றீங்களா இல்ல எனக்கு சொல்றீங்களா, கேள்வி இருக்குல்ல. ரசூலா சொல்றாங்க, சொன்னது சொல்லிட்டேனா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, இறைவா நான் தெரிவித்து விட்டேனா, இறைவா நான் தெரிவித்து விட்டேனா என்று 3 முறை கூறினார்கள். அப்போது ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, குழப்பமான காலகட்டத்தில் என்னை கட்டாயப்படுத்தி இரு அணிகளில் ஒன்றுக்கு அல்லது இரு குழுக்களில் ஒன்றுக்கு நான் இழுத்து செல்லப்பட்டு என்னை ஒரு மனிதர் தமது வாளால் வெட்டிவிட்டால் அல்லது எங்கிருந்தோ வந்த மர்ம அம்பு என்னை கொன்றுவிட்டால் என் நிலை என்ன என்று கூறுங்கள். நான் வரமாட்டேன்னு சொன்னால என்னை இழுத்துட்டு ஒரு கூட்டம் போய் நான் 2 டீம்ல ஏதோ ஒரு டீம்ல சேர்ந்தா நான் என்ன ஆவறதுன்னு கேட்கறேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர் தமது பாவத்துடனும் உமது பாவத்துடனும் திரும்பி சென்று நரகவாசிகளில் ஒருவராகி விடுவார் என்று சொன்னார்கள். முஸ்லீம்ல 5532. இப்போ 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது, எந்த கூட்டத்தில் சேர்ந்தாலும் நரகவாசின்னு ஆயிருச்சா? இதை கொண்டு வந்து அலிர்லியான போர்களுக்கு பயன்படுத்துறாங்களா இல்லையா? பயானை கேட்டவங்க இருந்தா யாராவது தெரியும். பெரிய பெரிய உலமாக்கள், அவங்களுக்கு மேல ஆட்களே கிடையாது வரலாறு பேசுறது. அப்ப அவங்க கணக்குப்படி என்ன, எந்த கூட்டத்தில் போனாலும் நரகம். அப்ப என்ன அர்த்தம், ரசூல்லா அலி கூட போனாலும் நரகம், மோஹர்லியான கூட போனாலும் நரகம், கான்செப்ட் படி அப்படிதானே, ரெண்டு பேரும் போர் போனா கூட. ஆனா அம்மா ரிமின் யாசிரோடைய போற பத்தி நபிசுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அம்மார் சொர்க்கத்துக்கு கூப்பிடுவாரு, ஆப்போசிட் டீம் நரகத்துக்கு கூப்பிடுன்னு சொன்னாங்களா இல்லையா? அம்மா ரிமின் கூப்பிடுற போர்கள் வந்து நரகத்துக்கான போர்களா? எங்கத்தை கொண்டு போய் எந்த ஹதீஸ் ஃபிட் பண்றீங்க? கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க எங்ககிட்ட இருந்து பாடம் படிங்க, சரியான ஆட்களின் இருந்து பாடம் படித்துக் கொள்ளுங்கள், சரியான உலமாக்கள் இருந்து பாடம் படிங்கிறாங்க. இப்ப இது வந்து இப்படி வழிகாட்டினீங்கன்னா எங்க இருந்து எங்க கொண்டு போறீங்க? அப்ப வாழை உடைக்க வேண்டிய இடத்துல தீட்டுறது, தீட்ட வேண்டிய இடத்துல ஒழிக்கிறது, படுக்க வேண்டிய நேரத்தில் எந்திரிக்கிறது, எந்திரிக்க வேண்டிய இடத்துல படுக்கிறது, எல்லாமே நீங்க உல்டா ஆகி போச்சு. அதான் நான் சொன்னல அலியினுடைய போர்கள் ஒழுங்கா செட் நீங்க புரியல அப்படின்னா வாழ்க்கை பூரா தடுமாறுவீங்க. எந்த பொந்து வந்தாலும் நீங்க இடம் உளுந்து உளுந்துதான் நீங்க எந்திரிக்கணும். சத்தியம் அசத்தியம் உங்களுக்கு கண்ணே புரியும். அதெல்லாம் பலவீனமான ஹதீஸ் கூட வரும் பாருங்க. நான் இல்முடைய ஊரு அலி அதோடைய வாசல் ஹதீஸ் வேணா பலவீனம், ஆனா கருத்து மிக அருமையான கருத்து. அது அலிர்லியானுடைய போர்களை மூலமா ஸ்டடி பண்ணிட்டு உள்ள போனா தான் கிலாஃபத் சப்ஜெக்ட் தெளிவா புரியும், குரானுடைய சப்ஜெக்ட் தெளிவா புரியும். அப்போ இதுல வந்து இந்த ஹதீஸ் எல்லாம் பாத்துங்க, அஞ்சலாவது இது பொருந்தாதுங்கிறத நான் இன்னும் ப்ரூவ் பண்றேன். அப்ப இங்க என்ன பண்றாங்க, இந்த ஹதீஸ் இந்த ரசூலா வந்து சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு ஹதீஸும் நபிஸ்லாம் சொல்றாங்க, மூன்று சோதனைகளில் தப்பிப்பவர் வெற்றி பெற்று விட்டார். என்னுடைய சமுதாயத்தில் மூணு சோதனையில தப்பிக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சோதனம் எனது மரணம். பாதி பேர் மூர்த்ததா போனாங்களா, சஹாபாக்கள் அந்த அரபுகள் தீப கொந்தளிப்பாய் ரசூல்லா போயிட்டாங்க தீன் போச்சு, பாதி பேர் மூர்த்ததா போய் மறுபடியும் வந்து எத்தனை பேர் செத்து, சஹாபாக்கள் 10,000 பேர் பக்கமா செத்து, அவ்வளவு பெரிய கலாட்டாச்சா. அந்த சோதனையில தப்பிச்சவன் ஜெயிச்சிருவோம். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. அதுதான் சொல்றாங்க ரசூல்லா, எனக்கு பின்னாடி நீங்க உருப்படியா எக்ஸாம் எழுதணும், எனது மரணம் சொல்லிட்டு. அடுத்து சொல்றாங்க, சத்தியத்துடன் பொறுமையை மேற்கொள்ளும் ஒரு கலீஃபாவின் கொலை, ஹக்கோட பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு கலீஃபாவுடைய கொலை. இந்த நேரத்தில் தப்பிக்கிறவங்க தப்பிச்சிடும். இதுதான் நமக்கு வைக்கிற எக்ஸாம், புரியுது இல்லையா? இந்த நேரத்தில் எல்லாம் ஹேங் ஆயிட்டாங்க, பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு புரியல. தெளிவா நடந்தது யாருன்னா அலி இல்லையானு தான். அலி இல்லையானு அவர்களும் அவரை கூட சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தெளிவா நடந்தாங்க. அவங்க மட்டும்தான் பாஸ் மார்க், மத்ததுல சொன்ன அப்ப மீதி இவங்கள பெரிய பெரிய ஆட்கள். குற்றமானு கேட்டா கிடையாது, ஏன்னா சிறப்பு பெருசு அவங்களுக்கு. அலிக்கு சப்போர்ட் பண்ணாதது சின்ன குற்றம், அவங்களுடைய ஃபசீலத்து பெருசு. ஆனா அலிக்கு சப்போர்ட் பண்ணாதது குற்றமானு கேட்டா குற்றம். அது நான் மட்டும் சொல்ல, அஹ்லு சுன்னத்துடைய மிகப்பெரிய இமாம்கள் சொல்லியா இன்ஷால்லா அதையும் நம்ம காட்டுவோம். கேட்டா என்னன்றாங்க, இவங்க உட்காந்துட்டு சொல்றாங்க, ஏங்க இவர் சாதுவின் அபிவகாசுக்கு புரியாததா? அவங்களுக்கு புரியலைங்கிறது பெரிய பெரிய உலமாக்கள் எழுதியிருக்காங்க, பெரிய பெரிய உலமாக்கள் எழுதியிருக்காங்க. இன்ஷால்லா அந்த போற சம்பந்தமா பேப்போம்ல, ஜமல் சிஃபின் பார்க்கும்போது அது சம்பந்தமா உலமாக்கள் என்ன கமெண்ட் பண்ணிக்காங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிடுவோம். அப்ப இவங்க சொல்றாங்க, மூணு குழப்பங்கள் பெருசு. ஒன்னு என்னுடைய மரணம், இரண்டாவது கலீஃபாவுடைய மரணம். அந்த கலீஃபாவுடைய மரணம் இன்னி வரைக்கும் ஷார்ட் அவுட் ஆகல பாருங்க. எது உஸ்மானுடைய கொலையில எது நியாயம் எது தப்பு, ஏன் இந்த சமுதாயம் பிரிஞ்சு போச்சு, இன்னி வரைக்கும் அது ஸ்டடியே ஆகல. அதுக்கப்புறம் கர்பலா நடந்து அதுவும் புரியாம போய் ஷியாக்களும் வந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்காங்க, சன்னி முஸ்லீம்களும் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்காங்க, மூணாவது சொல்றாங்க தஜ்ஜால். அப்ப எந்த அளவுக்கு பெரிய ஃபித்னா பாருங்க. அப்ப இவங்க சொல்றாங்கல்ல, ரத்தத்துல தேய்க்க வேண்டாம் நோய்க்க வேண்டாம், பார்க்கலைன்னா வழி கட்டுருவோம் தான் ரசூலா சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஃபித்னா, இது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு நிகரா ஒப்பிடுறாங்க. அந்த ஃபித்னா, இந்த மூணு ஃபித்னால தப்பிச்சவன் என் சமுதாயத்தில் ஜெயிச்சிருவான், வெற்றி பெற்றுருவாங்கிறாங்க. இந்த செய்தி ஹாக்கிம்ல 4548 ஹதீஸ். இப்ப இதுல பொறுத்த வரைக்கும் அப்ப அதுல இருக்கிற அந்த ஹிக்மத் எல்லாமே புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, முதல் விஷயம், குற்றம் செய்யும் முன் எந்த குற்றத்துக்கும் நம்ம தண்டனை கொடுக்க முடியாது. அவன் கொன்றவன் வாயதான் சொல்லிட்டு இருக்கிறான், அது கொல்றவன சொல்றவன தண்டனை கொடுக்க முடியுமா? பேசுறவன தண்டனை கொடுக்க முடியாது. சோ அந்த அடிப்படையில இது வந்து என்ன பண்ண முடியாது, இவர்களுக்கு எதிராக நாம சண்டை போட முடியாது. அது வரைக்கும் இவர்கள் நிரபராதிகள் தான், யாருக்கும் இவங்க மேல குற்றம் கிடையாது. இரண்டாவது என்ன அப்படின்னா, வந்திருக்கிற கூட்டம் வரம்பு மீறுற கூட்டம், இவங்க நியாயம் தர்மம் பாக்குற ஆள் கிடையாது. அப்ப இவர்கள் எதிர்பார்க்கிறதே என்ன, ஒரு தள்ளு முள்ளு ஒரு கலவரம் தான், கலாட்டா பண்ணும், அடிச்சுட்டு தெரிச்சுட்டு ஓடிடணும், சூறை ஆடிட்டு ஓடணும், இதுதான் இவங்க பண்ணாங்களும் கூட. அப்ப அதுதான் அவங்களுடைய ரெண்டாவது என்ன அப்படின்னா, மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூறை அடிட்டு போறது, தயவுதாட்சியம் பார்க்காம யார வேணாலும் கொல்றது, இதான் பிளான். அதான் சொல்றாங்க, ரோட்ல இறங்கி வாங்கன்னு. இருக்கிறவங்க எல்லாம் யாரு, பெரிய போர் வீரர்களா? எல்லாம் வயசான அன்சாரிகள். நினைச்சு பாருங்க, நபிசுல்லாசலம் ஹிஜ்ரத் பண்ணி 40 வருஷம் ஆயிப்போச்சு. அப்ப 40 வயசு இருந்தவங்க இப்ப என்ன இருக்கும், 80 வயசு. எல்லாம் பெரியவங்க, எல்லாம் வயசானவங்க, முதியவர்கள், மதகுருமார்கள், அந்த மாதிரி கணக்கு வச்சுங்க. எல்லாம் ஹஜ்ரத்துகள் அந்த மாதிரி லெவல்ல இருந்தவங்க. புத்திசாலித்தனம் என்ன அந்த நேரத்தில் அப்படின்னா, இவங்க கிட்ட நேக்கா பேசி நடந்து முள்ளு மேல சேலைப்பட்ட மாதிரி எப்படியாவது மதீனாவை காலி பண்ணணும், இதுதான் புத்திசாலித்தனம் தானே. அப்ப புத்திசாலித்தனம் என்னன்னா, இங்க புனித நகரத்தை காப்பாத்துறதும், சஹாபி பெண்களை காப்பாத்துறதும், வயது முதிர்ந்த சஹாபாக்களை அன்சாரிகளை காப்பாத்துறதும், இதுதான் புத்திசாலித்தனம். இதற்கு தகுந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கத்தி எடுக்காதீங்க, ஏன்னா எடுத்துட்டாங்கன்னா இவங்க பூந்து விளையாடிடுவாங்க, இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. அதனாலதான் அலிலியனும் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இவங்களை பண்ணக்கூடாது. அப்ப நடவடிக்கை பின்னாடி ஏன் எடுக்கலன்னு வருது பாருங்க. நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா பின்னாடி அலிலியன் இதே ஸ்டேட்டஸ் தானே, ஸ்டேட்டஸ் மாறலையே. கலீஃபா மாறினாலும் ஸ்டேட்டஸ் மாறலையே. ஊர்ல இருந்து வெளியிருந்து படைகள் வரல, இன்னும் வரல, இன்னும் வெளியே இன்னும் தொந்தரவு தான் ஜாஸ்தியாகி போச்சு. அப்போ இதே செய்தி பாத்தீங்க அப்படின்னா, அபூதர் அலில்லானு அவர்கள்ட்டையும் ரசூலா இதான் சொல்றாங்க, அந்த செயல்படாம போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதே உபதேசம் நபிசுல்லா சலம் அவர்கள் யாருக்கு சொல்லியிருக்காங்க, அபூதர் அலியானு சொல்றாங்க. ஏன்னா அபூதர் அலியானு ஆக்சுவலா இருந்தது எங்க இருந்தாங்கன்னா, ஷாம்ல இருந்தாங்க. இங்க முஆவியா அலியானு அவர்களுடைய அந்த ஊர்ல தான் இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க ஜிஹாதில் கலந்துகிட்டு அந்த இடத்துல அவங்க இருந்தவங்க. அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு பிரச்சனையாவது. ஏன்னா அபூதலியான சம்பந்தமும் கொஞ்சம் பாத்துக்கலாம், ஏன்னா அது டாபிக் சம்பந்தம் இல்லைனாலும் இதுலயும் ஒரு ஒரு முக்கியமான மேட்டர்லாம் தேவை இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, ரபதாங்கிற இடத்துல அதாவது மதீனாவுக்கு வெளியே ஒரு முகாம் போட்டிருக்கிறார், யாரு தனி ஒரு இடத்துல இவர் ஒதுக்குப்புறமா இருக்காரு. அபூதலியானும் இருக்கும்போது கேக்குறாங்க, நீங்க இங்க வந்து ஏன் தங்கி இருக்கீங்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் சிரியால இருந்தப்பா இருக்கும்போது எனக்கும் மூவாவியாளர்களுக்கும் பிரச்சனை ஆகி போச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தங்கத்தையோ வெள்ளியையோ சேமித்து வைத்துக் கொண்டு அதை இலைவழியில் செலவிடாதவர்களுக்கு மறுமை நாளில் சூடு போடப்படும், அந்த அதை காய்ச்சி சூடு போடப்படும் சொல்லி 9வது அத்தியாயத்தில் 34வது வசனம் இருக்கு. இதை வந்து நான் வந்து சொன்ன, இது மாதிரி சேர்த்து வச்சா முஸ்லீம்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து வேதனை கொடுப்பான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து மூவாவியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வேதக்காரர்கள் விஷயமா இறங்கியது, இது முஸ்லீம்களுக்கு இந்த வேதனை கிடையாதுங்க. இது யாருக்கு? தங்கம் வெள்ளியை சேர்த்து வச்சு ஜக்காத்து கொடுக்காம செலவு பண்ணாம இருந்தா அது யாருக்கு தண்டனை? முஸ்லீம்களுக்கு கிடையாது, அது வந்து யூதர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு, முஸ்லீம்களுக்கும் குறிக்கும் யூதர்களுக்கும் குறிக்கும்ங்கிறேன், யூதர்கள் நம்மையும் அவர்களையும் குறித்தே தான் இறங்கியுள்ளது என்றேன், எனவே எனக்கும் அவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அப்போ ஜக்காத்துடைய அளவு என்னங்கிறது இங்க பிரச்சனை இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இதுலயும் திசை திருப்பி விட்டுருவாங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, இவர் 8 கிராம் கொடுக்கலாம், இவர் 12 மசாயில பிரச்சனை. இந்த குரான் ஆயத்து முஸ்லீம்களுக்கு பொருந்தாதுங்கிறார் யாரு? மூவாவியாளர்கள். இன்னைக்கு இந்த மாதிரி பேசுற ஆட்கள் நமக்கு தெரியும்ல, எந்த ஆயத்தை காமிச்சாலும் அது காஃபிர்களுக்கு, அது யூதர்களுக்கு, இது அவனுக்கு, இது நம்ம கடைசியா நமக்கு மிஞ்சது என்ன, சொர்க்கத்தை பற்றி இருக்கிற அந்த நற்செய்திகள், இந்த சொர்க்கத்துடைய அந்த அந்த கிண்ணங்கள் புகட்டப்படும், கட்டில்களில் போடப்படும், இதெல்லாம் நமக்கு, மற்றதெல்லாம் அவனுக்கு, நரகத்தில் சூடு போடப்படும், ஜக்கும் கொடுக்கப்படும், அதெல்லாம் வந்து காஃபி இருக்கு. நமக்கு இருக்கிறதெல்லாம் அந்த சொர்க்கத்துடைய அந்த பட்டாடை, அந்த இஸ்தபரக் சிந்துஸ் இதெல்லாம் தெரியுதல்ல. அப்ப வந்து சொல்றாங்கல்ல, அவர் வந்து மிகப்பெரிய மார்க்கம் மேதையா இருந்தாருங்கிறது, இப்ப அதுதான் சொல்றோம். அலியலான் இருந்து பாடம் எடுங்கிறோம். நீங்க ஆசிரியரே தப்பா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆசிரியரே தப்பா செலக்ட் பண்ணி இப்படிதான் எடுக்கிறீங்க. இப்ப நீங்களும் சட்டம் இப்படிதான் எடுக்கிறீங்க, எல்லா வசனமும் வந்து அங்கிருந்து பொருந்தும் இங்க பொருந்துங்கிற. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல இது முஸ்லீம்களுக்கும் போறோம், முஸ்லீம் ஜகாத் கொடுக்கலன்னா என்ன ஆகும், சட்டம் விடும். அப்போ ஹாதி மஹதி அப்படின்னா நீங்களே சொல்லுங்க என்னத்து, இந்த சட்டத்தை நீங்க என்ன சொல்லுங்க, மூவாவியாளர்கள் மிகப்பெரிய மார்க்கமேதையா இருந்தார், ஃபக்கியாக இருந்தார் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாம் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள், அது எல்லாம் பலவீனமான ஹதீஸ்கள், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள், அதெல்லாம் இன்ஷால்லா ப்ரூவ் பண்ணுவோம். பெரிய இமாம் முஸ்லிம் அகமது இப்னு ஹம்பல் வந்து சொல்றாங்க, மூவாவியாளர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஃபசீலத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாமே பொய்யான செய்திகள். ஹாக்கிம்ல ஒரு அவருடைய அந்த வார்த்தை இருக்கு, ஹாக்கிம்ல அவர் ஹதீஸா பயன்படுத்தப்பட்டிருக்கும். அகமது பின் ஹம்பல்ட்ட ஒரு மாணவர் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து மூவாவியாளர்களுடைய ஃபசீலத்தை பத்தி இப்படிலாம் ஹதீஸ்கள் இருக்கே, அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு. அப்போ அகமது பின் ஹம்பல் சொல்லுவார், என்ன சொல்றாருன்னா, இந்த அலியலானுக்கு எதிராக ஒரு கூட்டம் இருந்துச்சு, இந்த பனு உமையாக்கள் எவ்வளவோ அவருடைய நேம டேமேஜ் பண்ண முயற்சி பண்ணாங்க, அவங்களால அந்த ஒரு நேமேஜ் டேமேஜ் பண்ணவே முடியல. கடைசி கட்டமா அவங்க எடுத்த ஆயுதம் என்னன்னா, இவர் பேரை இறக்க முடியல, இவரை ஏத்தி விட்டுரலாம், ஈக்குவல் ஆயிடுவார்ல, இவரைத்தான் இறக்க முடியல, சரி இவரையாவது தூக்கி விட்டுரலாம், அப்ப தூக்கி விட்டா பேலன்ஸ் ஆயிரும்னு சொல்லி ஆளாளுக்கு அடிச்சு விட்டாங்க. அவர் மாதிரி குரான்ல தேர்ச்சி போட்டவர் யாரும் கிடையாது, இவர் மாதிரி ஹதீஸ்ல ஞானம் உள்ளவர் யாரும் கிடையாதுன்னு இப்னு அப்பாஸே புகாரில சொன்ன ஒரு செய்தி இருக்கு, அதோடைய முழு ஹதீஸ் ஹாக்கிம்ல இருக்கு, இன்ஷால்லா அதை அப்ப நம்ம பதிவு செய்வோம், அது இப்ப வேண்டாம், அதை நான் குறிப்பா சொல்லிடுறேன். இப்னு அப்பாஸ் மூவாவியாளர்கள் அவர்களை பாற்று இவர் மிகப்பெரிய ஃபக்கீன்னு சொன்னாருன்றாங்க, அதோடைய இன்னொரு துருக்கு ஹாக்கிம்ல இருக்கு, இன்ஷால்லா அதுல முழு வாசகம் இருக்கு, அவர் என்ன உண்மையில கமெண்ட் பண்ணாருங்கிறது இன்ஷால்லா அந்த ஹதீஸ் நம்ம சொல்லுவோம், இப்போதைக்கு அது வேண்டாம். அப்ப என்ன விஷயம்னா, இப்ப இதையும் ஒரு மைண்ட் புரிஞ்சுங்க, அப்ப ஒரு முஸ்லிமுக்கு குரான் வசனமே பொருந்தாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூட நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அப்ப இதுல சண்டை வந்துருது. இப்ப இப்படிலாம் ஒரு பேசுற ஒரு ஆளுநர் இப்படி பேசினார்னா எப்படி இருக்கும், ஒரு சாதாரண ஒரு ஆள் அபூதர்லயானு பேசினா கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா ஒரு ஜக்காத் வசூல் பண்ற ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு ஜக்காத் வந்து இந்த மாதிரி வந்து முஸ்லீம் இந்த ஆயத்து வந்து முஸ்லீம்களுக்கு கண்ட்ரோல் கிடையாதுன்னா எப்படி இருக்கும், அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும், கொலாப்ஸ் ஆயிரும். நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் தக்குவாவை போதிச்சு அவங்கள வந்து இந்த ஆயத்தை காமிச்சுதான் நீங்க வசூலே பண்ண முடியும், இந்த ஆயத்து தான் நீங்க உங்களுக்கு வசூல் பண்ணியே தரும், அந்த ஆயத்து வந்து உனக்கு இல்ல பாவம் என்ன ஆயிருங்க, இப்ப நரகத்தில் போடுற போறதெல்லாம் நீ கிடையாதுன்னா முடிஞ்சு போச்சு, அவன் வேற மாதிரி எடுத்துட்டு போயிருவான். அப்போ அதெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆகுது. உடனே அவர் என்னை பற்றி உஸ்மான் ரலியான் அவர்களிடம் கடிதம் மூலம் முறையிட்டதும் உஸ்மான் ரலியான் என்ன பண்றாங்க, மதீனாக்கு வந்துருங்க, நீங்க மதீனாக்கு வந்துருங்க, என்கிட்ட வந்துருங்க, நீங்க அவர்கிட்ட இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அங்க போனதும் மதீனாவில் என்ன பண்றாங்க, என்னை பார்க்காதவர்கள் போன்று என்னிடம் என் அருகில் அதிகமாக கூடி மதீனாவில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப என்னை என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப இதாயிருச்சு, ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஆயிருச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், வெளியே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்போ இவர்கிட்ட கேட்கறாங்க, கலீஃபா கிட்ட, நான் வந்து ஊரை விட்டு போயிருட்டா, நான் தனியா போய் இருந்துகிட்டா அப்படின்னு பர்மிஷன் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, போயிருங்கன்ட்டாங்க. உஸ்மான் என்ன சொல்றாங்க, நீங்க விரும்புறதை செஞ்சீங்க, நீங்க வேணா போயிருந்தா போய்க்கீங்கிறாங்க. அப்ப அது சொல்லிட்டு சொல்றாங்க, இதுதான் இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இந்த ரபதாங்கிற இந்த இடத்துல ஒதுக்குப்புறமா நான் இருக்கேன். மேலும் எனக்கு ஒரு அபிசீனியர், கருப்பு கருப்பர் தலைவராக இருந்தாலும் அவருக்கு நான் செவிதாழ்த்தி கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது புகாரியில 1406 செய்தி. அப்ப அந்த இடத்துல ஒதுக்கி வந்தா இன்னும் வந்து அங்க நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது. எங்க சிரியால அதெல்லாம் பார்த்துட்டு தான் ரொம்ப இதா வர்றாரு, வேண்டாம் அப்படிங்கும் போது அவருதான். அப்ப என்ன பண்ணிடுறாங்க, அங்க இருந்து இங்க அமுச்சு விட்டுறாங்க. இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அபூதர் அலியான வந்து சாதாரண ஆள் கிடையாது, தெரியுமில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அமைதியா இருங்கன்னு போது என்ன பண்ணாங்க, போய் மக்கால போய் பிரச்சாரம் பண்ணி அதனால என்ன விளைவு வந்தாலும் அவங்க சந்திச்சிருவாங்க. சாதாரண ஆள் கிடையாது அவர் அபூதர் அலி. செய்தி படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் சங்கடமாகுது. அப்ப இவருக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வாழ் அவன் சொல்றாங்க, இந்த மாதிரி மதீனாவில் இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிருச்சு, அந்த காலகட்டம் அந்த ஃபித்னா வரும்போது நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, போர் சொல்றாங்க, நான் வாழை உருவிக்குவேங்கிறேன். யாரு அபூதர் அலி சொல்றாங்க, நான் சண்டை போறதுக்கு வாழை உருவிக்குவேங்கிறேன். அப்ப சொல்றாங்க, இதை விட சிறந்தது சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துங்கிறேன். அப்ப அதுவும் மேட்ச் ஆகுது பாருங்க. அதே காலகட்டம் தான், யாரு உஸ்மான் அலியாவுடைய அந்த காலகட்டத்தில் சிறந்த நடைமுறை அது, அமைதியா இருக்கிறது, அமைதியா உட்காந்துக்கிறது. இப்ப அந்த ஹதீஸ்கள் வந்து நான் சொல்லிடுறேன், படிக்கல. அது ஒரு ஹதீஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதை பாத்துங்க நீங்க, முஸ்னத் அஹமதுல 21615, இஸ்லாம் 360 முன் 12266 267 அப்புறம் முஸ்லீம்ல 1143 ஹதீஸ் இதையும் பாத்துங்க. அப்போ இன்னொரு ஹதீஸும் முஸ்னத் அஹமதுல 21799. அந்த தொழுகை தாமதிக்கப்படுறது பாருங்க எங்க நடக்குதுன்னா, சிரியாவிலும் நடக்குது. முஸ்லீம்ல பாருங்க 1141 மூணாவது ஹதீஸ் என்ன சொல்றாங்க, ரசூல்லா ஒரு ஊருக்கு நீங்க போவீங்க, அந்த இடத்துல தொழுகை தாமதிக்கப்பட்டால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ரசூல்லா நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க அப்படிங்கும் போது, டைமுக்கு தொழுதுக்குங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்களோட சேர்ந்து தொழுதுங்க. அப்ப இவங்க எங்க போனாங்க, சிரியால. இவங்க இருந்தது ரெண்டு ஊரு, ஒன்னு அந்த ஊருக்காரங்க தாமதிச்சிருக்கணும், இல்லைன்னா மதீனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தாமதிச்சிருக்கணும். மதீனால நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரபதாவில் பிரச்சனையே கிடையாது, நாங்கள் ஜமாத்தே கிடையாது, தனியாள். என்ன நடந்தது இங்கே தான், எங்கே சிரியாவில் அது நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தால் இப்படி நடந்துக்குங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்க. இவர் ரொம்ப ரசூல்லாவுடைய செல்லக்குள்ளி பிள்ளைன்னு வச்சிங்களேன், ரசூல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு சஹாபி யாருன்னா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. இதில் கூட சொல்லுவாங்க, வானத்திற்கு கீழே இருக்கிற இந்த வானத்திற்கு கீழே அபூதரை விட ஒரு உண்மையாளர் யாருமே கிடையாதுன்னு, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இவர். அப்ப இதை வந்து புரிஞ்சுங்க, இந்த ஹதீஸ் மேலக்கிற ஹதீஸ் நீங்க படிச்சு பாத்துங்க. அப்போ இது அடுத்த செய்தி சில ஒரு 10 or 5 minutes பிரேக் விட்டலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா, எவ்வளவு இருக்கு, 10 minutes இருக்கா? அப்போ ரெண்டு செய்தி படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். இல்ல அந்த டைம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 1 minute. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த போர் புரிய தடை செய்யப்பட்ட ஒன்று ரியாக்ஷனும் காட்டக்கூடாத, படுத்து கிடப்பது சிறந்ததுங்கிற அந்த ஹதீஸ் முடிஞ்சு போச்சு. இனி அது வருங்காலத்துக்கு யாருமே ஃபிட் பண்ணக்கூடாது. அது பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், சமய தூங்க வச்சிடலாம். வெளியே பாட்டுக்கு பாத்தில அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பது அது ஜாலியாகவும் இருக்குல்ல. இல்லைன்னா மட்டும் நாம செஞ்சு கிழிச்சிருவோம். ஏற்கனவே போனோம், இதுல எந்திரிச்சிடாதீங்க, உட்காந்துருங்க, படுத்துறாதீங்கன்னா அப்புறம் ஜனாசாதான். அப்புறம் எப்படி சொல்ல, ஒரு பேடில இருந்து பேட் ஸ்மெல் வருதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஆயிரும் சூழ்நிலை. அப்போ ரசூலா குறிப்பிட்ட காலம் அதுதான், அது முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றாங்க, இந்த 4 விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை முன்னறிவிப்பு செய்யறாங்க, 1. 2, அதை கட்டளையும் போட்டிருக்காங்க. 2 விஷயம், உஸ்மான் அலியுடைய உத்தரவு, அதன் மூலமா அதுதான் அந்த காலகட்டம்னு புரியுதா இல்லையா. இன்றைய காலகட்டத்தில் ஆயுதத்தை போடுவது சிறந்தது, உஸ்மான் அலி வாயிலிருந்து சொல்லிட்டாங்களா, உஸ்மானை பற்றி பிடிக்க சொல்லி ரசூல்லா சொன்னாங்களா, அப்ப 1+1 = 2 ஆயிருச்சா. அப்ப அடுத்தது என்ன, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தோழர்களின் வழிமுறை, அனைத்து உலமாக்களும் சொல்லிட்டாங்களா சஹாபாக்கள் செயல்படவில்லை, அப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப தோழர்களுடைய வழிமுறை சஹாபாவுடைய இஜ்மா இல்லைங்க, சும்மா உட்கார்றது. அவ சஹாபாக்களுடைய இஜ்மா ஆகி போச்சு. நம்பர் 4 அபூதர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கலாம். அப்ப 4 விஷயத்தை வச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு அந்த ஒரு காலகட்டம் தான். பின்னாடி வந்து படுத்துக்கிட்டு இந்த ஹதீஸுக்கு ஆரம்பம் காமிச்சோம்னா அது வந்து புரிய பொருந்தாது. இதையும் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்ப சூழ்நிலை இருந்தாலும் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. இவங்க சும்மா விழல, யார உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை சுத்தி சஹாபாக்களும் ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தாங்க. என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சில நாள் இவங்க கலாட்டா பண்ணுவாங்க அப்புறம் போயிருவாங்க அப்படின்னு சொல்லி. ப்ரொடெக்ஷனுக்கு யார் யாரெல்லாம் லீட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அலியுடைய பையன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரண ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாம் அப்படியே தஸ்பீஹ் பண்ணி உருட்டிட்டு இப்படி ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் கிடையாது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ப்ரொடெக்ஷன். அப்துல்லா இப்னு ஜுபைர், ஜுபைர் ரலியல்லாஹு பையன் அவரு. தல்ஹா ரலியல்லாஹு பையன் முகமது பின் தல்ஹா இவர். அப்புறம் சஹாபாக்களுடைய மற்ற மகன்கள் எல்லாம் சேர்த்து ஒரு டீம். ஏன்னா அப்பாக்கள் எல்லாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் அதான் சொல்றாங்க, பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால இருந்தாங்க. ஆனாலும் கைவிடல, நீ போய் உக்காரு ஹசனை போய் நீ போய் பாத்துக்கோ, அவரு எப்படி பேசினாலும் நீ நடந்துக்கோ. ஏன்னா இவங்கெல்லாம் அட்வைஸ் சொல்ற தரத்துல இல்ல. இல்ல இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு காவல் தான் நிப்பாங்களே தவிர, அவ்வளவு பெரிய ஆட்கள்கிட்ட எல்லாம் உட்காந்து இவங்க அட்வைஸ் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அறிவுல சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு எல்லாம் இவங்களுக்கு அந்த இது கிடையாது. அவங்க மெச்சூரிட்டி, அவங்க நடந்துக்குவாங்க. இப்படி வந்து இருந்தாங்க. அப்ப இந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலகட்டம் வருது. இப்ப இவங்களுக்கு தான் வீட்டை விட்டு போறதுக்கு பர்மிஷன் கிடையாது இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ கூப்பிடுறாங்க. இப்னு அப்பாஸ கூப்பிட்டு நீ ஹஜ்ஜுக்கு அமீராக போ அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அமீருல் மூமினின இவர்களுடன் போரிடுவது எனக்கு ஹஜ்ஜுக்கு செல்வதை விட எனக்கு பிரியமானதுங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, போர் எல்லாம் இரு வேண்டாம், நீங்க கிளம்பிடுங்க, நீங்க சண்டை போடாதீங்க, நீங்க முதல்ல ஹஜ்ஜுக்கு போங்க, நான் சொல்றதை செய்யுங்கன்றேன். இப்ப இவங்க என்ன பண்ணியாச்சு, ஹஜ்ஜுக்கு இவங்க யாரு போயிட்டா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க போயிட்டாங்க. அடுத்த கலகக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹஜ்ஜுக்கு போயாச்சு, முஸ்லீம்கள் இல்லாமல் மதீனா இன்னும் வீக் ஆயிடுச்சு. அப்ப இருந்த அந்த வயசான ஆட்களும் இந்த கொஞ்ச நஞ்ச ஆண்களும் கொஞ்ச நஞ்சம் திடகாத்திரமான ஆட்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க, ஹஜ்ஜுக்கு கிளம்பி போயாச்சு. ஹஜ்ஜுக்கு போகும் இன்னும் வேகண்ட் ஆயிடுச்சு. ஆனா இவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு மனசு இல்ல. யாருக்கு, அலி ரலியல்லாஹு தல்ஹா ரலியல்லாஹு ஜுபைர் ரலியல்லாஹு என்னதான் இருந்தாலும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க வீட்டுல, வெளியே போல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசனும் அலி ரலியல்லாஹு பின்னாடி வளர்க்குறாங்க, அதை நான் பின்னாடி சொல்லுவேன் இன்ஷா. சும்மா ஏன் உட்காந்தாங்க, உட்காந்த அதுக்கு காரணம் இருக்கு. அலி ரலியல்லாஹுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஹிக்மத் இருக்கு. அவர் உட்காந்தா ஹிக்மத்து, நின்னா ஹிக்மத்து, போனா ஹிக்மத்து, செயல்பட்டா ஹிக்மத்து, அவருக்கு போர்ல கலந்துகிட்டா ஹிக்மத்து, கலந்துக்கலன்னா ஹிக்மத். அதுதான் ஒரு ஹதீஸ் பார்த்தேன், முசன்னஃப் இப்னு அபி ஷைபால. என்ன அப்படின்னா, ஜமல் போர்ல ஆயிஷா ரலியல்லாஹு எதிராக படை திரட்டிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு தாபின் வந்து சொல்றாரு, நிறைய பேர் சொல்றாங்க, நான் இந்த போர்ல கலந்துக்காம இருந்தது நல்லது, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க, நல்ல வேலை நான் அந்த போர்ல இல்ல, என்ன தல்ஹா செத்துட்டாரு, ஜுபேர் செத்து இப்படி போயிட்டாரு, ஆப்போசிட் டீம்ல நான் இல்ல, அலி கூட நான் அந்த டீம்ல இல்ல, நல்ல வேலை நான் இந்த டீம்ல இல்ல. அப்போ சொல்றாரு அவரு, தாபின்னு சொல்றாரு, அலி கூட இந்த போர்ல நான் கலந்துக்காதது நினைச்சு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க, ஆனா அதை நான் வருத்தப்படுவேன் சொல்லிட்டு சொல்றாங்க. அலி எங்கெல்லாம் இருக்காரோ, அங்கெல்லாம் நான் இருப்பேன் சொல்றாங்க. அது எனக்கு பெருமை. லீ ஒரு இடத்துல இருக்கிறாரு, அதுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு பெருமை. அது வந்து எனக்கு இது கிடையாது, அதை வந்து நான் வருத்தப்படுற செயல் கிடையாதுங்கிறாங்க. யார சொல்றாங்க, அந்த போர்களில் கலந்துக்காத நினைச்சு எனக்கு வருத்தம் தானே தவிர எனக்கு வந்து இது கிடையாது. ஏன்னா அலி எங்க இருந்தாலும் நான் இப்ப நான் அதுதான் சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்து சாதாரண கேட்ட மண் குந்தும் மௌலாவும் அலியும் மௌலானும் சும்மா கிடையாது, வேற யாருக்குமே ரசூலா சொல்லலையே. உங்களுக்கு நான் உற்ற தோழர் என்றால் அலியும் உற்ற தோழர். ரசூல்லாவுடைய ஃபசிலத் என்ன, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? ரசூல்லாவை பற்றி பிடிச்சா சொர்க்கம், அலி ரலியல்லாஹு பற்றி பிடிச்சா சொர்க்கம். நீங்க அலி ரலியல்லாஹு கூட்டாளியா இருங்க. அலி ரலியல்லாஹு என்ன, அவர மறுமை நாள்ல விசாரணை நடக்கும்போது அலி ரலியல்லாஹு நிக்கிற பக்கம் நீங்க நிக்கிறதுல உங்களுக்கு வருத்தமா? கபர்ல இருந்து அலி ரலியல்லாஹு கூட எழுப்பப்படுறதுல உங்களுக்கு வருத்தமா? மஹஷர்ல வந்து உங்களுக்கு அலி ரலியல்லாஹு கூட இருக்கிறதுல வருத்தமா, இல்ல சொர்க்கத்தில் அலி ரலியல்லாஹு கூட இருக்கிறதுல வருத்தமா? எதுக்கு அலியை காமிச்சு கிளி காட்டுறீங்க? அலி ரலியல்லாஹு சப்போர்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு மாதிரியா அது காமிக்கிறது. அவங்க சொல்றாங்க அந்த ஸ்டேட்டஸ் பாருங்க, என்ன அழகா சொல்றாரு அவரு. அவர் அழகா சொல்றாரு, சத்தியா சத்தியம் எல்லாம் எனக்கு தெரியாது, அலிக்கு பக்கத்துல நான் இருந்தா அது சத்தியம்ங்கிறேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க, அலிக்கு பக்கத்துல நான் இருந்தாலே போதும், அலி எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன், நான் அலிக்கு பக்கத்துல இருந்தேன்னு நினைக்கிறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவங்க ஏன் இப்படி ஓடுறாங்கிறேன், பெரிய பெரிய ஆட்கள் நல்ல வேலைப்பா, நான் எந்த டீம்லயும் இல்ல, இவங்க சொல்றாங்க இன்னைக்கும் பேசுறாங்க இல்ல, நல்ல வேலை நான் உங்கள் அன்றைக்கு எந்த அணியிலையும் இல்லைங்கிறேன். நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. எந்த அலி எங்க அலி இருந்தாரோ அந்த இடத்துல நாங்க இருந்திருந்தோம்னா அலி கூட இருந்ததுன்னா நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். அதுல நம்ம யாரை எதிர்த்து சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, ரசூலாஸ் கொண்ட அந்த ஹிக்மத்தின் படி அலிகள் எனக்கு கூட இருக்கிறதே ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் அப்படிங்கறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சலோ ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் விட்டு பாத்துருவோம், ஸ்கிப் பண்ணிடலாம். அவங்க அப்துல்லா இப்னு சபாவை சொல்றீங்களே, அவங்க எந்த இடத்துல விளையாடுறதா சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிளர்ச்சியாளர்களை தூண்டி விட்டதே அப்துல்லா இப்னு சபா தான், அவங்களுடைய லீடரே அப்துல்லா இப்னு சபா தான், அவன் தான் கூஃபால பேசி அவங்கிருந்து ஒரு டீம் அனுப்பி வச்சான், அவன் தான் பஸ்ரால பேசி ஒரு டீம் அனுப்பி வச்சான், அவன் தான் மிஸ்ரில் போய் பேசி ஒரு டீம் அனுப்பி வச்சாங்கிறாங்க. அது அப்படிதான் கல் இதுலயும் தபரிலையும் எழுதியிருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் தியரி கூட மாறுது. வரலாற்று நூல்களில் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆட்சியாளர்களால் நிர்பந்தத்திற்கு உண்டான செய்திகளும் அதுல வரும். அவர் என்ன பண்ணுவார்னா, எப்படி ஹதீஸ்கள் வந்து உதாரணத்துக்கு தொழுகையில எங்க கை கட்டணும்னு புகாரியில எங்கேயாவது ஒரு ஃபத்வா இருக்கா? மொத்தமா இருக்கும். ஒரு ஹதீஸ்ல இப்படி கிடைக்கும், ஒரு ஹதீஸ்ல அப்படி கிடைக்கும், ஒரு ஹதீஸ்ல ஆட்டுற மாதிரி கிடைக்கும், ஒரு ஹதீஸ்ல நீட்டுற மாதிரி கிடைக்கும். அதே தான் தபரிலையும். சில விஷயங்கள்ல வந்து மறுவானால் பிரச்சனைன்னு வரும், சில விஷயங்கள்ல சபாவால் பிரச்சனைன்னு வரும், சில விஷயங்கள்ல வேற பிரச்சனைன்னு வரும். நாம வந்து ஹதீஸ்களை ஒருங்கிணைச்சு வச்சு பார்க்கும்போது ரியல் இமேஜ் கிடைக்கும். அப்போ அந்த லாஜிக்கலா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னாலும் சபா மேட்ச் ஆக மாட்டான், இவங்களுடைய அந்த கான்செப்ட் படி மேட்ச் ஆக மாட்டான். தபரில் இருக்கக்கூடிய மற்ற செய்திகளோட மேட்ச் பண்ணும்போதே சபா விஷயம் முரண்படுது. அப்போ நம்ம லீடரு அந்த அளவுக்கு இது பண்ணும்போது லீடர் அந்த ஸ்பாட்ல இருக்கணுமா இல்லையா? மதினால அவன் தானே லீட் பண்ணும். பயந்தான்லாம் சொல்ல முடியாது, அவன் பயங்கரமான தைரியசாலி. அலிர்லியான முன்னாடி நின்று எரிக்கிற வரைக்கும் உறுதியா நின்றுருக்கான். அவன் கோலையெல்லாம் கிடையாது. அலிர்லியானும் அவனை உயிரோட எரிக்கிறாங்க, நின்னதை கூட அவன் ஃபேஸ் பண்ணியிருக்கான். அவன் முட்டாளு, ஆனா கோலை கிடையாது. மரண தண்டனை கொடுக்கறவங்க வாபஸ் வாங்கலையே, அலியை பார்த்து அல்லாங்கிறான், மாட்டேன் வாபஸ் வாங்கிக்கோ இல்லைன்னா கொன்றுவாங்கிற, நீங்க கொல்லுங்க நீங்க நான் வாபஸ் வாங்க மாட்டேங்கிறான். அப்ப இவ்வளவு போல்டா நின்றுருக்கான் அவன், கொஞ்சம் பயந்துகிட்டு மதினா வரலைன்னு சொல்ல முடியாது. உயிர் பயம் அவனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சில முட்டாள்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவன் இருந்திருக்கான். சோ இதைத்தான் வந்து அந்த தியரி அவங்க கொண்டு வராங்க. அந்த இடம் ஃபிட் ஆகலைங்கிறோம், புரியுதல்ல? இப்ப நாம சொல்றத ஹதீஸ்கள்லயும் அது வருது, ஹதீஸ்கள் வருது. முஹத்தீஸின்களுடைய பார்வையில இதுதான் ஸ்டேட்டஸ். இப்ப இந்த அப்துல்லா இப்னு சபாங்கிறது அது ஏற்கனவே தவறியில தூங்கிட்டு இருந்த ஒரு மேட்ரு, அதை இவங்க எடுத்து அந்த அதான் சொல்றீங்க. இப்ப எல்லாமே பாலிடிக்ஸ் பேசணும், இஸ்லாம் பாலிடிக்ஸ் இல்லைங்கிறது. ஆனா இவங்க பண்றதெல்லாம் பாலிடிக்ஸ். அப்ப அந்த பாலிடிக்ஸுக்காக வளர்ச்சி இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் கொண்டு வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அப்ப தபரியை ஃபுல்லா வாசிச்சாலே பலவிதமான கருத்துக்கள் இருக்குங்கிறது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். அப்துல்லா இப்னு சபாங்கிறவன் வந்து ஒரு யூதனா இருந்து இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிட்டவன் சொல்றான். இன்னும் அந்த டாபிக் நான் இன்னும் போல, ஏன்னா அவன் என்ட்ரி ஆக போறான் இனிமேதான். அவனை தோண்டி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த அலியானு பீரியட்ல தான் வெளியே வர்றான், அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் வர்றான். அவனை பத்தி இமாம்கள் என்ன கமெண்ட் பண்ணிக்காங்க வருவோம். மொத்தத்தில் அவன் சஹாபி கிடையாது, உள்ளூர் வாசியும் மக்கா மதீனா ஆள் கிடையாது, புரியுதுங்களா? அவன் ரெண்டுமே கிடையாது, சஹாபி கிடையாது. தாபீன்கள் வெர்ஷன்ல வருவோம், அதாவது அடுத்த தலைமுறை சேர்ந்தவன். தாபீன்னா கட்டுப்படுறவன் தான் தாபீன், அவன் சைத்தானவன். அப்போ அந்த வெர்ஷன்ல வருவான், வெளியூர் வாசி. அப்போ அவனுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது இன்ஷால்லா அது பின்னாடி அந்த இதுல நம்ம கொண்டு வருவோம். சொல்லுங்க. இல்ல இல்ல, அது என்னன்னா கவர்னர்கள் என்ன பண்ணாங்க தனி மேட்ரு. கவர்னர்கள் வந்து கண்ணிய குறைவா நடத்திருக்காங்க, மக்களை பொதுமக்களை வந்து கண்ணிய குறைவா நடத்திருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க அந்த போன தடவை நம்ம அந்த பட்டியல் சொன்னோம்ல, இப்னு உமர் இருக்கிறாரு பள்ளிவாசல் தொழுகையுடைய வக்து, அவருக்கு மேல ரசூலா என்ன சொல்றாங்க, தொழுகை நேரம் வந்தால் உங்கள அதிகம் குரான். ஜிப்ரீல் கூட உட்காந்து ப்ரூஃப் பார்த்த ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாரு, தொழுகை நேரம் வந்துச்சு, அமீருடைய ஆப்சன்ட். இந்த நேரத்தில் தொழுகை நடத்தினா அவரை கூப்பிட்டு விசாரிச்சு லெப்ட் ரைட் வாங்கினா இதுக்கு பேர் என்னது? அது இல்லாம பின்னாடி இருக்கு அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க. அபு அய்யூப் அல் அன்சார் ரசூல் என்ன சொல்றாங்க, அன்சாரிகளை நேசிப்பவர் மூமின்ங்கிறாங்க. அன்சாரிகள்னா என்ன? நபிக்கு உதவி செஞ்சவங்க, அப்படிதானே? அப்ப நபிக்கு உதவி செஞ்சவங்கல டாப் ஆஃப் த லிஸ்ட்ல யார் வருவாங்க? அபு அய்யூப் அல் அன்சார். யாரு நபிய தன் வீட்டில் வைத்தாரோ அவர் தானே வருவார். அன்சாரிகள்லயே டாப் ஆஃப் த லிஸ்ட்ல யாரு வருவாங்க? இதுவும் வந்து ஏதோ ஒரு ரசூலா பார்த்து செலக்ட் பண்ணது கிடையாது. யார? அபு அய்யூப் அல் அன்சாரி. அல்லாஹ் செலக்ட் பண்ண ஆளு. அந்த ஒட்டகம் வந்து எந்த வீட்டில் நிக்கிதோ அந்த வீட்டில் குடியிருக்க சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டான்ங்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அபு அய்யூப் அன்சாரி. அவரை எப்படி ட்ரீட் பண்ணாங்க கவர்னர்? மூவாவியர்களையும் எப்படி ட்ரீட் பண்ணாரு, அது இன்ஷால்லா பின்னாடி அவர் எடுப்போம். அவரை எப்படி என்ன பண்ணாங்க. அப்ப அபு அய்யூபல் அன்சாரி ஒருவரை நீங்கள் கண்ணிய குறைவாக நடத்தினால் ஒட்டுமொத்த அன்சாரிகளை நீங்கள் இழிவுபடுத்தி நுசரத்துக்கு நீங்க வெயிட்டே கொடுக்கலன்னு அர்த்தம். என்ன நீங்க எல்லாம் ரசூலா உதவி செஞ்சா, என்ன செஞ்சிட்டோம் ரசூலாவே அவர் வீட்டில் இருந்தார்னா எப்படிங்க, ரசூலாவுக்கு சேவை செஞ்சவர்னா எவ்வளவு பெரிய பந்தவி. அப்ப அன்சாரிகளுக்கே அவர் மிகப்பெரிய ஒட்டுமொத்த அன்சாரிகளுடைய சிம்பலிசம் அவர். யாரு? அபு அய்யூபல் அன்சாரி. அவங்க இழிவுபடுத்தப்பட்டாங்க, அபூதரல் கிஃபாரி இழிவுபடுத்தப்பட்டாங்க, சாதுபின் அபிவக்காஸ் இழிவுபடுத்தப்பட்டாங்க, எல்லா சஹாபாக்களும் இழிவுபடுத்தாங்க. சஹாபாக்கள்னா கிண்டல் பண்ணுவான், இங்க பாருப்பா இவங்கெல்லாம் அந்த காலத்திலேயே இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்களாம். இப்படி அதெல்லாம் இருக்கு, புகாரி முஸ்லீம்ல இருக்கு, வேற கிதாபுல இல்ல. இப்போ கண்ணை திறந்து பார்க்கணும். வாங்கறதெல்லாம் சஹாபாக்களை இழிவுபடுத்தினவங்களை வக்காலத்து வாங்கிட்டு லேபிள் என்ன, இப்ப இப்படிதான் காந்தியை போட்டு தள்ளிட்டு காந்தி படம் அதிகமா இன்னைக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது யாரு? ஆர்எஸ்எஸ் கும்பல். காந்தி இல்லைன்னா இவங்க இல்ல மாதிரி மகாத்மா காந்தி மேரா மகாத்மா காந்திங்கிறான், போட்டது சரிங்கிறான், போட்டவனையும் வச்சிருக்கிறான். இதேதான் உலகம் பூரா இதே ஃபித்னா தான் நடக்கும் போல இருக்கு. எந்த யாரு எதுக்காக எதிரியோ அதுதான். அப்ப எல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் மாத்தி மாத்தி நடந்திருக்கு. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாயிடுறேன், என்னடா பின்னாடி வந்தவங்க எல்லாம் ஏறி பேசுறாங்களே, அட்வைஸ் பண்றது புடு பொடியெல்லாம் இங்கே வந்து புதுசா ஒருத்தர் வர்றாரு. இப்ப இது இங்க ரொம்ப வருஷமா வர்ற மக்கள் இருக்கிறாங்க, புதுசா வர்றவர் வந்து அதிகாரம் பண்றது என்ன இருக்கும், ஏய் யார் பாவா நீ இன்னைக்கு வந்துட்டு வந்து எங்களை எல்லாம் வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ தான் யாருமா, யார்கிட்ட வந்து என்ன பேசுவோம், யாரா ஒத்துக்குவாங்களா? கடையில வந்து அஞ்சு வருஷமா ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஒருத்தன் முதல் நாள் ஒருத்தன் வர்றான், வந்த உடனே சொல்றான் என் மனசு புண்படுற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கோங்க அப்படிங்கிறான். என்ன என்ன பண்ணுவீங்க, டே யாரா நீ அப்படின்னு. அதே தான் நடந்தது, பின்னாடி வந்தவங்கலாம் கிளாஸ் எடுத்தாங்க, சஹாபாக்கள் கிளாஸ் எடுத்தாங்க, கிளாஸ் எடுத்தாங்க. இப்ப பேத்தீங்களா மறுவான் என்ன பேசுறேன், அடிச்சுக்கலாம் என்ன உங்களுக்கு எல்லாம் ஆசை, அதெல்லாம் விட்டு கொடுத்துருவோமா, அவ்வளவு உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறான். என்ன அது இவன் ஒருத்தங்களுடைய உழைப்பா, பனுமையாக்களுடைய உழைப்பா, கிலாபத்து வெற்றிகள் அவங்க எதை பார்த்திருக்காங்க, மாவேல எங்கால் தானே போய் சிரியா ஜெயிச்சு வந்தாரு, எங்கால் தானே போய் அதை அடிச்சாரு, நாங்க இல்லைன்னா உங்களுக்கு ரோம் கிடைச்சிருக்குமா அப்படிங்க. இவங்க இவங்க இல்லைன்னா இஸ்லாமே கிடைச்சிருக்காது. எது இந்த சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இல்லைன்னா இவங்களுக்கு இஸ்லாமே கிடைச்சிருக்கா, பத்ரில் இவங்க நிக்கலைன்னா இன்னைக்கு ரோம் வந்திருக்குமா? அப்ப எது பெரிய தியாகம்னு பாருங்க, இவங்க பார்வையில் எதை பார்த்தாங்கன்னா பின்னாடி வந்தவங்களுடைய தியாகத்தை பெருசு பாருங்க. இன்னைக்கும் எதை பேசுறாங்க, மோகர்லியன் அவர்களுடைய ஆட்சி எவ்வளவு விசாரம், அது வானம் பூமிக்கே போட்டோம், இவங்க பத்ருடைய அந்த சம்பவத்துக்கு அது கால் தூசிக்கு வராது. இவங்களுடைய அந்த சின்ன நிலப்பரப்பு இருந்ததுல வெறும் மதீனாங்கிற ஒரு ஊரை மட்டும்தான் ரசூலா உருவாக்குறாங்க, அந்த ஒரு குட்டி பூமிக்கு தூய்மை வருமா? அபூபக்கருடைய ஆட்சி கம்பேர் பண்ண ரசூலாவுடைய ஆட்சி தூய்மையானது, இருந்த அத்தனை பேர்ல பர்சன்டேஜ் எது ஜாஸ்தி. இவங்களாவது நயவஞ்சர்கள் அத்தனை பேரை வச்சு சமாளிக்க முடியாம அபூபக்கர்லயும் திணறினாங்க. நபிசுல்லாஸ்லம் இருக்கும்போது அந்த மதீனால எடுனா ஒரு தங்க காசு கீழே போட்டீங்கன்னா எடுக்க மாட்டாங்க, எல்லாம் வந்துருவாங்க, நீங்க வாங்கிக்கோங்க, உங்க என் வீட்டு நீங்க வச்சிக்கங்க, வேணா வேணாங்கிறது. சாப்பாடு கூட எப்படி அல்லாவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அது, இதுகளை புடுங்கி சாப்பிட்ற மாதிரி வந்தாங்க இவங்க. அடுத்தவங்க காசு புடுங்கி சாப்பிட்றது, இதை பண்றது, அம்புங்கிறது, ஊழல் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும்போது விரக்தி ஓவர் ஆயிடுச்சு. அப்ப அந்த விரக்தியோட வெளிப்பாட்டில் என்ன ஆகிட்டாங்க, இந்த விரக்தியில மக்கள் இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க, சில பேர் ஓவரா போயிட்டாங்க. அவங்க ஓவரா போய் அவங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நாங்க அதை பண்றோம் இது பண்றோம்னு சொல்லிக்கிட்டேன். பனுமையாக்கள் எல்லாமே எல்லாமே இல்ல மெஜாரிட்டின்னு எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. உம்மையாக்கள்ல மெஜாரிட்டியான ஆட்கள் அந்த பின்னாடி வந்த அந்த பிரச்சனை பண்ண ஆட்கள் இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா கேரக்டர் தான் டேமேஜ் ஆகுமே தவிர இந்த கலூறு மீன்ல நலூருன்னு ஆகுறது, இந்த மான்கராத்தை போடுறது, என்ன பிரச்சனையை சிக்க விட்டுட்டு ஓடிடுறது, தான் உயிரை காப்பாத்திக்கிறது, எப்படியாப்பட்ட நெருப்புல கூட போய் உள்ள வந்து அப்படியே சாம்பல் கூட போடாம வந்துடுறது, இதுல எல்லாத்துலயுமே அவங்க எக்ஸ்பர்ட். அவங்க பாருங்க ஜமல்ல கலந்துகிட்டான் மருவானு, அவனுக்கு ஒரு ஸ்கிராச் கூட கிடையாது, புரியுதுங்களா? அவன் வந்து தல்ஹா சுபேர தல்ஹா வந்து கொல்றான், தல்ஹாவையோ இல்ல சுபேரையோ கொல்றான், ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆளை கொல்றான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கொலை வழக்கும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, எல்லா இடத்துலயுமே அவன் பவர்ல இருவான். கடைசியா மதீனாவுக்கே கவர்னர், ஒட்டுமொத்த கலீஃபாவா ஆனானா இல்லையா? இந்த கெட்டவங்க எப்பயுமே சர்வைவ் பண்ணிக்குவாங்க, புரியுதுங்களா? அந்த கெப்பாசிட்டி வந்து அவங்ககிட்ட ஜாஸ்தியா இருக்கும். மறுவாண்டு போது ஏன் கொள்ளலாம் தெரியும், பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கும்போது தெரிச்சிருவான். அவங்கெல்லாம் வந்து கையில அவன் இப்படி எடுக்கிறதுக்குள்ள ஆள் ஓடிடுவான். ஓடிட்டாங்க அவங்கெல்லாம், உஸ்மான் அம்போன விட்டுட்டு ஓடிட்டவங்க இவங்க எல்லாமே. இவங்க எல்லாம் அந்த பிரச்சனை வரும் பின்னாடி இன்ஷால்லாம் எல்லாமே வந்துடும், பாத்துக்கலாம். போதும், தொழுகை டைம் ஆச்சு.